الرحمن الرحيم لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நமத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதா. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் கொடுத்தாய், பாவ மன்னிப்பு தேடுகிற சந்தர்ப்பங்களையும் கொடுத்தாய். யா அல்லாஹ், இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையிலே வாழுகிற நன்மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்திலே யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல், எங்களுடைய இபாதத்துகளில் எந்த பாக்கியும் இல்லாமல், முழு ஆரோக்கியமானவர்களாக, யாருக்கும் எந்த சிரமத்தையும் தராதவர்களாக, களிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானாருடைய முபாரக்கான அந்த கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இஸ்லாமிய வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பெயர்களை மன்னித்து, அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தி கபரிலே அவர்களுடைய பூஞ்சோலைகளாக அவர்களுடைய கபர்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தை பொருந்திக் கொள்ளப்பட்ட சமூகமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்திற்கு வருகிற சோதனைகளையும் இடர்களையும் யா அல்லாஹ், எம்பெருமானாருக்கும் நபிமார்களுக்கும் யா அல்லாஹ் நீ எப்படி அதை விளக்கி தந்தாயோ, அதை லேசாகினாயோ, அதே அடிப்படையில் இந்த சமூகத்திற்கும் யா அல்லாஹ் நீ விளக்கி தருவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை நம்புகிற, படிக்கிற, அதிலே சந்தோஷம் அடைகிற, உன்னுடைய பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கிற, அதன்படி நடக்கிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும், இந்த உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசின் சூராவின் விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடரிலே கடந்த வாரத்திலே அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கொடுத்த அறிவை குறித்து அவர்களுக்கு நாம் கவிதைகளை கற்றுத்தரவில்லை, அந்த அறிவு அவர்களுக்கு தேவையும் இல்லை என்கிற செய்தியை கொடுத்து பார்த்தோம். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் நபியினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் பேசினான். குர்ஆனினுடைய நோக்கம் என்ன, நபியினுடைய நோக்கம் என்ன, ரிசாலத், தி மெசேஜ் அண்ட் மெசஞ்சர், இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய கருப்பொருள். ஏன் அல்லாஹ் அனுப்பினான் என்பதை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொன்னான். லியுன்ஸிர், பெருமானாரினுடைய பணி இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே ரெண்டு மூன்று இடங்களில சொல்லுவான் பெருமானாருக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து. எத்துலு அலைஹிம் ஆயாத், அல்லாஹ் இந்த குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும், அந்த மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பவராக அல்லாஹ் அனுப்பினான். லியுன்ஸிர், அதை கொண்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹு தாலா சொன்னான். அதை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா என்ன, அது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி தேவை அப்படிங்கறத குறித்து பார்த்தோம். அதுல அல்லாஹு சொல்லுகிறான், லியுன்ஸிர மன் கான ஹய்ய, யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிப்பை. அதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹையன் என்று சொன்னால் மூமின் என்று அர்த்தம், அல்லாஹுவை நம்பியவர் என்று அர்த்தம். அவர் தான் அல்லாஹுவினுடைய பார்வையில் ஹை, உயிரோடு இருக்கக்கூடியவர். இது அல்லாஹ், அது அல்லாத அல்லாஹுவினுடைய சிந்தனைகளை ஏந்தாத, படைத்தவனை பற்றி கிஞ்சிற்றும் சிந்திக்காத அந்த படைப்பு படைப்பே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா. அப்ப ஹை அப்படிங்கிறதுக்கு, ஹையன் அப்படிங்கிறதுக்கு உயிரோடு இருப்பவர் என்று அர்த்தம். விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹையன் என்று சொன்னால் ஆக்கிலன் என்று அர்த்தம், அறிவாளியாக, புரிந்து கொள்பவராக. இந்த உலகத்தில் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே அவர் புரிந்து கொள்ளுவதும், அவர் மற்றவர்களுடைய நிலைமைக்கு தோதுவாக நடப்பதும் தான். ஒருத்தர் அவருக்கு எப்படிலாம் நடக்கவே இல்லை, பேசாம யார் கூப்பிட்டாலும் படுத்து கிடக்காரு அப்படின்னா அவர் பேர் மையித், ஹி இஸ் டெட் நாட் அலைவ், அவர் உயிரோடு இருப்பவர் அல்ல, அவர் இறந்தவர். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மூமினுடைய கடமையை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான். ஒரு மூமின் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், பெருமானாருக்கு ரிசாலத்தை கொடுத்து விட்டு, பெருமானாருடைய தூதுத்துவத்தை சொல்ல சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அடுத்து சொல்லுகிறான், இந்த வேலை, இந்த வேதம் யாருக்கு வேலை செய்யும், ஒரு ஹையிக்கு வேலை செய்யும். அது அவர் யார், அவர் மூமின் முஸ்லீம். அப்படி இந்த இதை திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னா, இதே ஆயத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு சொல்லுகிறான், ஒரு மூமின் ஹையாக இருக்க வேண்டும், ஒரு மூமின் எப்போதும் அலைவாக இருக்க வேண்டும், அலர்ட், அவருடைய சிந்தனை முழுமைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு மையத்து மாதிரி ஏற்கனவே அந்த ஆயத்தில் எல்லாம் சொன்னா, குலூன கமா தாக்குலுல் அன்ஆம், யதமத்தஊன் 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 வயாக்குலூன் கமா தாக்குலுல் அன்ஆம், நன்றாக உலகத்தை அனுபவிக்கிறார்கள். யதமத்தஊன் அப்படின்னு சொன்னா எல்லா வகையிலும், எத்தனை வகைகளில் சுகங்கள் உண்டோ அனுபவிப்பது. வயாக்குலூன கமா தாக்குலுல் அன்ஆம், கால்நடைகள் உண்பதை போன்று உண்பது. இதற்கு, இது ஒரு முஸ்லிமினுடைய பணியாக இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி, வளர்த்தெடுக்கக்கூடிய செய்தி எல்லாமே இன்றைக்கு வந்து என்ன, சென்டர்ட் ஆன் எக்கனாமி தான், சம்பாதிக்கணும். அது படிப்பாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். ஒரு குழந்தை பிறந்தவொடனே இதை என்ன படிக்க வச்சு, இதுல இருந்து என்ன ரெவென்யூ வரும் அப்படித்தான் பாக்குறாங்க. இதை நல்ல ஒரு மனிதனாக வளர்த்தெடுத்து இந்த சமூகத்திற்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கக்கூடிய சிந்தனை பெற்றோர்கள்ட்டையும் போச்சு, சமூகத்திட்டையும் போச்சு. ஒரு பெற்றோர் அப்படியே ஒரு சமூக ஒருத்தர் வர்றாரு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா, வீட்டுல வந்து என்ன உங்க பையன் செய்யறார், ஓதுறாரு, ஹாஃபிஸாவா இருக்கிறாரு, இல்ல அப்படி இருக்கா, நான் ஏன் உன் பையனை வேஸ்ட் பண்ற அப்படின்னு தான் கேக்குறான், ஏன் உன் பையனை வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேக்குறான். இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான, மடத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணம் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய செய்தி. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஹையன், அவர் அலர்ட் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே, அவர் தெளிவாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணமே, அடையாளமே அந்த முஸ்லிம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கருப்பகுதிகளிலும் மிக தெளிவாக இருக்கக்கூடியவராக இருப்பார், மிகச் சரியானவராக, ஒரு அறிவானவராக, ஒரு அறிவுபூர்வமானவராக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அதுதான் ஹயாத் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை. இரண்டாவது, வாழ்ந்து மறைபவர்கள் எல்லாம் எத்தமத்த உன் கமா தாக்குலான, நல்லா சாப்பிட வேண்டியது, சுகம் அனுபவிக்க வேண்டியது, இது கால்நடைகள் செய்கிற வேலை அல்லாஹ் சொல்லுகிறான், இது மிருகங்கள் செய்கிற வேலை. அதனால மிருகத்தை அல்லாஹு தாலா தாழ்த்தீரல, அதற்கு நான் கொடுத்த டியூட்டி அதுதான். இப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்றதுனால மிருகம் கம்மியாயிருன்னு நினைக்க வேண்டாம், மிருகத்துக்கு கொடுத்த டியூட்டியே அதுதான். ஹதீஸிலே வருகிற போது பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லருசிக்தும் கமா துர்ஸகுத்தைர் தகுது ஹிமாஸ் வதரூஹு பிதன், நீங்கள் பறவைகளை பார்க்கவில்லையா, நீங்கள் அது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பதை போன்று வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி காலையில் அது போய் மதியானம் ஈவினிங் சாயங்காலம் வரும்போது வயிறு நிறைந்து வருகிறதோ அதை போன்று உங்களையும் ஆக்கி விடுவோம். அப்ப இங்க அன்னம் சாப்பிட்டுட்டு தூங்குது அல்லது இனப்பெருக்கம் செய்யுது அப்படிங்கறதுனால நீங்க அந்த உம்மத்தை குறித்து அந்த படைப்பினங்களை குறித்து கொஞ்சம் தாழ்வாக எண்ணம் கொண்டு விட வேண்டாம். அதுக்குரிய டியூட்டி அது, அதை மிக சரியாக அல்லாஹ்வின் மீது அது நம்பிக்கை வைத்து செய்கிறது. உங்க டியூட்டியில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா கேட்கலாம். உங்க டியூட்டியில ஹவ் யூ ஆர், நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அப்போ இந்த இடத்துக்கு எழுதுகிற, விளக்கம் எழுதுகிற உலமா பெருமக்கள் நிறைய செய்திகளை எழுதுகிறார்கள். அதுல முதலாவது ஒரு செய்தி, இன்றைய இஸ்லாமிய சமூகத்தால் தவிர்க்கப்பட்ட அல்லது இவர்கள் மறந்திருக்கிற ஒரு செய்தியை குறித்து எழுதுகிறார்கள். அல்லாஹு சொல்லுகிறான், அல்லாஹுவினுடைய வேதங்களையோ அல்லது இபாதத்துகளையோ குறித்தான அறிவுகளை ஒருவர் உள்ளெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முதல்ல கவனம் தேவை. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய கார்பரேட் உலகத்துல பேசப்படக்கூடிய செய்தி, மத்த எல்லாரும் பேசுறான் ஆனா நம்ம தவிர. ஆனால் கவனம் என்பதை குறித்து முழுக்க முழுக்க ஒரு மனிதன் ஈமான் கொண்டதிலிருந்து மரணம் அடைகிற வரை இஸ்லாம் தான் பேசுகிறது. அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூரம் தான் கவனத்தை பத்தி பேசுறான். இந்த கான்சியஸ்னஸ், நம்ம எங்க இருக்கிறோமோ அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளுகிறோம். நாம் அடிக்கடி நான் தஃப்சீர்ல நடத்தும் போது சொல்லிட்டே இருப்பேன், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமியனுக்கு வாழ்றதுக்கு, வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றதுக்கு. நம்ம யாருக்கோ சொத்து சேர்த்து வச்சு மௌத்தாவுக்கு போகும்போது எல்லாத்தையும் இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டு அல்ல அல்ல அழியறதுக்குல்ல, நேமத்துகள் அனுபவிப்பதற்கு. பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், உங்களுக்கு தந்த நேமத்தை நல்லா அனுபவிக்கும், அனுபவிச்சு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பகரமாக ஆகி போய்விடும். அப்ப இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, ஈமான் கொள்ளும் போது ஒரு மனிதன் எப்படி ஈமான் கொள்ளணும்னு பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகுறதுனால இன்றைக்கு இந்த சமூகம் இழந்திருக்கிற செய்திகளை குறித்து பார்த்தால் மிக அதிகமானது. மொத செய்தி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஈமான் கொள்ளும் போது ஒரு மனிதன் நாவால் மொழிய வேண்டும், எந்த செய்தி நாவால் வழுகிறதோ அதை உள்ளத்தால் நம்ப வேண்டும். இது ரெண்டுமே ஈமான்ல இல்ல, அந்த லாயிலாகல இல்லைன்னா அது வேஸ்ட், அது பேர் லாயிலாக இல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு ஒருத்தர் சொல்றாரு ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா, நாவு மொழிய வேண்டும், அவருடைய உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணணும், அங்கீகரிக்கணும். அதிகமா சில சில நேரங்கள்ல சொல்றது மாதிரி, இன்றைக்கு இன்னும் 15 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத நோய்கள் அப்படிங்கறது உலகத்துல 40% இருக்குங்கிறான். இன்னும் 15 ஆண்டுகள்ல இந்தியாவில இருக்கக்கூடிய வாழக்கூடிய சமூகம் இளைஞர் சமூகம், அதையும் பேசுறான். அந்த இளைஞர் சமூகத்திடத்திலே வரப்போகிற நோய்களில் 40% தொற்றாத நோய்கள். அதுல ஒண்ணு இந்த சைக்கிக் இஷ்யூ, சைக்காலஜி, மனநோய் சார்ந்தது. என்னன்னா அவருடைய உடலுக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது, வாயில பேசிக்கிட்டே இருப்பாரு, உள்ள வேற ஒண்ணு இருக்கும். முனாபிக்தனமான வாழ்க்கை என்று இஸ்லாம் சொல்லும். வாயில பேசுறதெல்லாம் அழகா அப்படி பூவாக இருக்கும், ஆனால் உள்ளே முள்ளாக குத்தி கொண்டிருக்கும், உருப்படியற்ற வாழ்க்கை. இதை குறித்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அப்படி சொல்றதுக்கு நீ உள்ள வரும்போதே உனக்கு அனுமதி இல்லை. தேர் இஸ் நோ கேட் பாஸ் ஃபார் த கேட். நீ உள்ள வரும்போதே எதை சொல்லுகிறாயோ உன் உள்ளம் நம்ப வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, வாமாலும் பில் ஜவாரே, நீ எதை நம்பினாயோ உன்னுடைய உடல்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அந்த மூணு டேர்ம் அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கான், நாவால் மொழிவது, உள்ளத்தால் நம்புவது, உடலால் செயல்படுத்துவது. இந்த மூணுலையும் எதுலையாவது ஒன்று ஒருத்தர் போட்ட விட்டார்னா அவருடைய ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, தொழுகைக்கு வர்றார். தொழுகையில வந்து அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டும் போது தொழுகையில் அவருடைய உடலும் இருக்க வேண்டும், உள்ளமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஃபெயிலியரா போறது, நானும் தொழுகிறேன் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், அல்லாஹுவினுடைய வார்த்தை சத்தியமானது, சத்தியமானது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், ஒரு மனிதன் தொழுவதை போன்ற அவனுடைய மிக சரியான தொழுகையாக தொழுகை இருந்தால் மானக்கேடான காரணங்களை யோசிக்கூட மாட்டான், கெட்ட விஷயங்களை பற்றி உண்டான சிந்தனையும் வராது. தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர், தடுக்கப்பட்டதின் பக்கம் போகவே மாட்டான், கெட்டதினுடைய சிந்தனையும் வராது, தடுக்கப்பட்டது பக்கம் போவே மாட்டான். அது ஒரு விதமான வெறுப்பு உள்ளே வந்துவிடும். இன்னைக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு தொழுதுகிட்டு தான் இத்தனை வேலையும் பாக்குறான். தொழுவாதவன் கூட நிறைய நேரத்துல நல்லா இருக்கிறான், தொழுகிறவன் மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணம் என்னன்னா அது தொழுகையாக இல்லை. அப்ப தொழுகையை குறை சொல்லி இல்ல, அவருடைய உடல் இருக்கிறது, அவருடைய உள்ளம் இல்லை. இன்றைக்கு கல்லூரிகள்ல இன்னும் பல இடங்கள்ல சொல்லப்படுறது பிசிக்கலி பிரசன்ட் பட் தே ஆர் மென்டலி நாட், இல்ல இருக்கிறது இல்ல. அப்படிதான் அவர்களுடைய நிலைகள் பழகி போய்விட்டன. அதனாலதான் ஒரு சின்ன பரிச்சை அப்படின்னா கூட அவர்களால் அதை எதிர்கொள்ளுவதற்குரிய ஒரு சமா ஒரு பேப்பர்ல எழுதுறதுக்கு முடியல. இவன் வாழ்க்கையை எங்கே எழுத போகிறான்? ஒரு பேப்பர்ல இருக்கதை எழுதி அதுல சக்சஸ் பண்றதுக்கு முடியல, அல்லது அதை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவமும் அல்ல. இதை அல்லாஹ் நமக்கு, நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, முதல் தளத்திலிருந்து இதை குறித்து அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். அதுல உள்ள ஒரு முக்கியமான செய்தி தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஹையன், அவர் உயிரோடு இருக்க வேண்டும். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா வலா துஸ்மிஉ ஸும்மத்துஅ இதா வல்லவ் முதுபிரீன். இந்த ஆயத்துல என்ன அழகா சொல்றான் பாருங்க, நபியே இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மௌதா போனவர்களை உன்னால் கேட்க வைக்க முடியாது. ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, நீங்க கேட்க வைக்க முடியாது. இன்னக்கு லா துஸ்மிஉல் மௌதா, அது மையத்து, அதுக்கு கேட்காது. மையத்துக்கு என்ன கேட்கும்? இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்துல நின்னுட்டு அந்த வெட்டி போடப்பட்ட அந்த அதிலே கொல்லப்பட்ட காபிர்களை பார்த்து பேசினாங்க. இன்றைக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், அது அருமையான ஒரு உரை. அந்த அந்த ஜடலங்களை பார்த்து எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள், வங் கொடுமையானவர்கள், அங்க எல்லாம் அங்கே ஷஹி அங்கே கொல்லப்படுகிறார்கள். அந்த ஒரு அந்த கிணத்திலே அதை தூக்கி அவர்களுடைய உடல்கள் போடப்படுகிறது. அங்க நின்று பெருமானார் பேசினாங்க, இன்றைக்கு நீங்கள் அல்லாஹ் எதை சத்தியம் என்று எனக்கு தந்தானோ அதை சத்தியம் என்று நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சத்தியம் என்று எதை வாக்கு கொடுத்தானோ அது சத்தியம் என்று நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். இப்ப ரூஹு போயிருச்சு, இப்ப தெரியும் உங்களுக்கு வாட் இஸ் த ரியாலிட்டி. பக்கத்துல இருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா பெருமானார் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார சூழல்லா அவங்கதான் மையத்து. ஏன்னா அதிகமான நேரங்களிலே பெருமானாரிடத்திலே பக்கத்தில இருந்து பேசுகிற அந்த சஹாபாக்களில் அபூபக்கரும் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அல்லாஹும் மஃபூர் லஹுமா ரெண்டு பேரும் பக்கத்துல இருப்பாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா வந்து கையை பிடிச்சி சொன்னாங்க, யார சொல்லு அவங்க தான் கேட்க மாட்டாங்களே மையத்தாச்சே. ஒரு பதட்டத்துல நீங்க அப்படி பேசுறீங்களான்னு சொன்ன உடனே பெருமானார் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களை விட நல்லா கேட்பாங்க, உங்களை விட நல்லா கேட்பாங்க. அது ஏன் தெரியுமா? அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமாக்கள் கீழே எழுதுவார்கள். அந்த ஆயிஷா அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லுகிற போது சொல்லுவார்கள், பெருமானார் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள்னா, இன்னைக்கு அவங்களுக்கு உண்மை விளங்கியிருக்கும், இப்ப நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 மடங்கு மனதில் பதியும் கேட்கும். ஆனால் அது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, லா ஜவாபலஹ, தேர் இஸ் நோ ஆன்சர். அந்த ரூஹு கேட்கும். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், வீட்டிலே ஒரு மையத்து கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது யார் வருகிறார்கள் அதுக்கு தெரியும். உள்ள யார் வர்றாங்க, யார் அழுகுறாங்க, அதனுடைய அந்த உணர்வுகள் அதற்கு இருக்கும். யாரையும் பேச முடியாது, யாரையும் அழைக்க முடியாது, அழைத்தால் பதில் சொல்ல முடியாது. இது பேர் தான் ஜடம். நீங்கள் மையத்தை கொண்டு போய் கபரிலே வைத்து விட்டு நீங்கள் அடுத்து நடக்கிற அடிகளை அவர்கள் நன்றாக விளங்கி கரா அலை, உங்களுடைய நடையை அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள். அப்ப அதெல்லாம் கேட்கத்தான் செய்யும். இந்த இடத்துல மௌத்தா லா துஸ்மிஉல் மௌத்தான்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, மையத்தை தான் கேட்க வைக்க முடியாத அப்படின்னு சொன்னா, அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். கேட்கும், பதில் சொல்லுகிற அளவுக்கு கேட்க வைக்க முடியாது. கேட்க வைக்க முடியாது நபியே, நீங்க கேட்க வைக்க முடியாது. லா துஸ்மிஉல் மௌத்தா வலா துஸ்மிஉ ஸும்மத்துஆ. ரெண்டாவது, அவன் தான் மௌத்தா போயிட்டான், இருக்கமே அவன் செவிடனா இருந்தா அவனை நீங்க கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு லா துஸ்மிஉல் மௌத்தா வலா துஸ்மிஉ ஸும்மத்துஆ. செவிடன், சும்முன் என்று சொன்னால் செவிடன் என்று அர்த்தம், செவிடனை நீங்க கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை போடுறான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழகாக விளக்கம் எழுதுகிறார். அந்த செவிடர்களை நீங்க எப்ப கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அவர்கள் உங்களை கேட்காமல் புறம் திரும்பி போனால் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா கடைசியில கொண்டு வந்து சேர்க்கிறான். இதற்கு ஒரு இமாம் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, இந்த அழகான ஆயத்துல அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான். ஒன்னாவது மையத்துகளை கேட்க வைக்க முடியாது, மையத்துகளை கேட்க வைக்கணும். ரெண்டாவது செவிடர்களை கேட்க வைக்க முடியாது, செவிடர்களை சில நேரத்துல உங்களுடைய சைகைகளால் கேட்க வைக்க முடியும். எத்தனையோ பேரு காது கேட்காதவர்கள் என்ன செய்யலாம், அவங்க ஊமையா இருக்காரு, டஃப் அண்ட் டம்மா இருக்காரு, அவருக்கு கேட்காது. ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த முறைகள், அந்த பரேலி அப்படிங்கக்கூடிய அந்த எழுத்து வச்சிருக்கான், அவங்க இதை தடவி தடவி இன்னைக்கு அதுல ஹாபீஸ் ஆனவர்கள் உண்டு. போன இந்த லாஸ்ட் வீக் ஜமால்ல வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க குரான் காம்படிஷன், அதுல வெறும் கண் தெரியாதவர் இங்க கூட வந்து ஓதுனாங்கன்னு நினைச்சேன். இங்க கும்போணத்துல நடந்த வெறும் கண் தெரியாதவர்கள் 8-9 பேர் அதுல ஹாபீஸ் ஆயிருக்காங்க. எல்லாம் அந்த இதுல எப்படி அந்த இந்த குரான்ல மனப்பாடம் பண்ணும். இன்னைக்கு நிறைய அதற்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த பார்வை தெரியாதவர்களுக்கு என்று. நிறைய இன்னைக்கு வந்து இப்ப வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த 500 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டுல இந்த சைட்ல எப்படி கோடா போட்டிருந்தான் எனக்கு தெரியாமதான் ஒருத்தர் கேட்டது, என்ன எல்லா நோட்லையும் கோடா போட்டு வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு இதுதான் பரேலி ஸ்டைல், அந்த அந்த மொழி, அந்த கண் தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வது. எல்லா நோட்லையும் இருக்கும் சைட்ல, அது எனக்கு உண்மையில என்னன்னு தெரியல, அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இதை தடவி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி கண்ணு தெரியாதவர்களையும் கூட செவிடர்களை நீங்கள் என்ன செய்யலாம், பாக்கலாம. காதுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவன்கிட்ட இப்படி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னா டிவி நியூஸ் எல்லாம் வைக்கிறான்ல, அவனுக்கு மேல வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே அந்த அம்மா அப்படி வல்லது ஒரு ஒரு ஆள் ஒரு ஒருத்தர் அப்படி நடிச்சு காமிக்கிறார். அப்ப புரிஞ்சுக்க வைக்க முடியும். எல்லாம் சொல்றான் அவனையும் கூட புரிஞ்சுக்க வச்சிடலாம், ஆனா இதா வல்ல முதுபிரின், அவன் மனதால் உங்களை விட்டு திரும்பிட முடியாது. என்ன அழகா சொல்றான் பாரு. இப்ப இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் எந்த விஷயம் நமக்கு தேவை என்பதை நோக்கி முன்னோக்குகிற அந்த செய்தி இல்லாத யாருக்கும் எதையுமே கொடுக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரிங்க, நல்லா முதல்ல எனக்கு வேணும் என்ற எண்ணம் முதல்ல வேணும். நான் இதை புரிஞ்சுக்கணும், அல்லாஹுவினுடைய வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்தை கொண்டு 1400 ஆண்டுகளாக அல்லாஹ் இந்த உலகத்திலே நிகழ்த்தி இருக்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளவு மாற்றம் அந்த உலகத்துல, என்ன என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தையே மாத்துனாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய ஆட்சி தலைகளை எல்லாத்தையும் மாத்துச்சு. ஆடும் ஒட்டகையும் தண்ணீர் குடிப்பதை பார்த்து விட்டு சொன்னாங்க உமர் மௌத்தா இருப்பார். ஆடும் ஒட்டகையும் ஒரு இடத்துல சண்டை போட்டுச்சு, அதை பார்த்துட்டு சொன்னாங்க. ஆடும் ஒட்டகையும் ஒரே ஆத்துல தண்ணீர் குடிச்சு உமர் உயிரோடு இருக்காருனாங்க. அவ்வளவு அவருடைய ஆட்சிக்கு பேர் வந்ததுன்னு சொன்னா அது அவருடைய பர்சனல் இல்ல, இந்த பிளே ஆஃப் குரான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதல்ல பிளே ஆஃப் குரான், யாரை வைத்து இந்த குரானை அல்லாஹ் விளையாட வைக்கிறானோ விளையாட. அப்ப இதா வல்லவும் உதுபிரீன், அவர்கள் அப்படி திரும்பி விட்டால் நாயகமே நீங்கள் கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டிவியேஷன் ஆஃப் மைண்ட், ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் இப்ப கேக்குறத பத்தியும் பேசுறத பத்தியும் அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து சொல்றான் ஒமா அன்த பிஹாதில் உம்மி அம்பலாலத்திகிம், வழி தவறியவர்களை நபியே நீங்கள் நேர்வழிப்படுத்த முடியாது. நீங்க யார தெரியுமா கேள்வி, நீங்கள் யாரை கேட்க வைக்க முடியும் தெரியுமா, யார் முதல்ல நம்புறானோ. அதனாலதானே இஸ்லாம் என்ன வகைகளை ஏற்படுத்தி கொடுத்தான், ஒருத்தர் குர்ஆன் முழுக்க படிச்சிருக்கார், இஸ்லாத்தை பத்தி அருமையா பேசுறார், ஆனா அவர் சொல்றாரு நான் அல்லாஹ் நம்பலங்கிறார் அப்படின்னு சொன்னா That is no value. உள்ளே வர முடியாது. அப்ப மொதல் கேட்டே அல்லாஹ் போடுறது என்னன்னா என்னை குறித்தான நம்பிக்கை. எதன் மீது எதன் மீது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை விதைக்கப்படுகிறதோ மௌத்தாவுக்கு போறது வரையும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தெரியும், வேற அவனுக்கு எதுவுமே கிடையாது. நீ நோயாளி அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு விதைச்சிட்டோம்னா அதுலயே செத்து போயிருவான், அதுலயே செத்துருவான். அதனாலதான் அந்த விதைப்புகள், பெருமானார் அவர்கள் நோயாளியை பார்க்கிற போது சொல்ல சொன்ன செய்திகள் இருக்கிறதே அருமையான செய்திகள் பார்த்தோன்னு சொல்லுங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் நாளைக்கு மௌத்தா போயிருவார்ன்னவர்கிட்டையும் பெருமானார் பேச சொன்னது இந்த ரெண்டு வார்த்தை தான், இதுக்கு மேல பேசவே கூடாது. ஒருத்தர் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போயிருவார்னு எல்லாரும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை லா பஸ்ஸத்துஹூர் இன்ஷா அல்லாஹ், ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நீங்கள் நலம் பெற்றுவீங்க, இதுதான் பேசணுமா. இன்னைக்கு நம்ம போன உடனே முந்தா நாள் கூட ஒருத்தர் உங்களை மாதிரி இருந்து மௌத்தா போனாருன்னொடனே அவன் கேட்டவுடனே மௌத்தாயிடுவான். இது இப்ப பெருமானார் எடுத்த முதல் கிளாஸ் இதுதான், நோயாளிகளிடத்தில் நீங்கள் அதிகமாக பேசாதீர்கள், பேசினால் நல்ல வார்த்தையை பேசுங்கள். அப்ப அல்ல அந்த இடத்துல சொல்றான் நீங்கள் நம்புபவர்களை மட்டும், நான் யார் என்னை நம்புகிறார்களோ அவங்க கேட்பாங்க, ஃபஹும் முஸ்லிமூன், அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்ன அல்ல சொல்றான், அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த ஈமானை அந்த நம்புதலை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இதுதாங்க இங்க செய்தி. எதுக்கு ஊர் முழுக்க குரான் பேசுறாங்க, எதுக்கு ஊர் முழுக்க ஹதீஸ் பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த செய்திகளை கேட்க கேட்க திரும்ப 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 அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை கூடும். இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்றோம், பிரிஞ்சு போகிற போது ஏதாவது ஒரு ஒரு உள்ளத்தினுடைய ஒரு ஓரத்தில் அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த ஒரு நம்பிக்கையில் கூடுதல் ஏற்பட்டால் அதுதான் இந்த குர்ஆன் நமக்கு கொடுக்கிற பாடம். பஹும் முஸ்லிமும். அதனாலதான் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொன்னா, நீங்கள் அது போன்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது கிடைக்குதான்னு பாக்குறது இல்ல, நீங்க ஏற்படுத்த உங்களுடைய உம்மத்துக்கு ஏற்படுத்தி கொடுங்க, ஜும்மாக்களுடைய மேடை அமர்த்தி கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில ஒன்ஸ் கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அதனுடைய ரிஃப்ளக்ஷன் அது எங்க போய் சேர்க்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அது ஏன் வேலைங்கிறான்ல, ஒரே ஆயத்தில் அல்லது ஒரே இன்சிடென்டில் ஒரே ஹதீஸில் அவுலியாக்கான ஆனவர்கள் உண்டு உலகத்துல. ஒரே ஒரு ஹதீஸ் தான் கேட்டிருப்பாரு, அவர் அவுலியாவாயிருவார். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அவுலியா அப்படின்னு சொன்னா அந்த இது சொல்லல, பச்சை போர்வை போது அதை சொல்லல, இறைவனுடைய நெருக்கமானவராக ஆகி வாழ்ந்துட்டு போயிருவார். அப்ப அந்த ஒரு ஆயத்துகள் தான் அதற்கு. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல அதுக்கு அழகாக சொல்லுகிறார், நபியே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க கேட்க வைக்க முடியாது. அதுல ரெண்டு அல்லாஹ் சொல்றான், மௌத்தானவர்களை கேட்க வைக்க முடியாது, செவிடர்களை கேட்க வைக்க முடியாது, ரெண்டு தன்மை அல்லாஹ் சொன்னான். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது மௌத் அப்படிங்கிறது இதய மௌத், உள்ளம் செத்து போயிடுறது. உள்ளத்திற்கு அழகாக குர்ஆனில் விளக்கம் சொல்லுவார்கள், இதயம் என்பது அல்லாஹ்வில் இருப்பிடம். பெருமானார் அழகாக சொன்னார்கள், அல் கல்பு அர்சுல்லா, இதயம் அல்லாஹ்வின் இருப்பிடம், யாருடைய இதயத்தையும் தயவு கூர்ந்து நீங்கள் உடைத்து விட வேண்டாம். கவனமா நடந்துக்கோங்க, அடுத்தவர்கள்ட்ட நடக்கும் போது கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஈவன் ஹி இஸ் முஸ்லிம் ஆர் காஃபிர், அதுல முஸ்லிம் காபிர் வேறுபாடு எல்லாம் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தை உடைக்காமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு தான். யார் இஸ்லாத்தோடு மோதுகிறார்களோ, இஸ்லாத்தோடு ஒம்பு செய்கிறார்களோ, அவர்களோடு நாம் அந்த முறையில் நடப்பதற்கும் அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்லுவதற்கும் தான் இஸ்லாம் வகுத்து இருக்கிறது. ஒழிய இன்னைக்கு அந்த நிலைமையே மாறிடுச்சு, எங்க பார்த்தாலும் வெறுப்புணர்வு, அது விதைக்கப்பட்டிருக்கிறது, அதை களைகிற பொறுப்பு நம்மை சார்ந்து. நாம் எப்படி நடக்கிறோமோ, பெருமானார் தன் வாழ்க்கையில் சந்திக்காத யகூதிகள் கிடையாது, நசாராக்கள் கிடையாது, குஃபார்கள் கிடையாது, அவ்வளவு அழகா பேசுவான், அவ்வளவு அழகா பேசுவான். ஒரு பெரிய தலைவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு தலைவர், அவங்களை குல ஒன்றத்துக்காக வேண்டி திட்டம் போட்டவங்க, ஒரு மாற்று மதத்துக்காரர், ஒரு இன்னொரு பகுதியை சார்ந்தவர் வந்து நின்று சொல்றாரு, அவர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், போய் கேட்டா தரமாட்டேங்கிறாரு, யாராவது எனக்கு வாங்கி தருவீங்களான்னு சந்தையில வந்து நின்று சத்தம் போடுறாரு, அவர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், அந்த கடனை திருப்பி போய் கேட்டா தரமாட்டேங்கிறாரு, யாராவது உங்களில் அவர்கிட்ட வாங்கி தரதுக்கு எனக்கு நானும் ரொம்ப முடியாதவன், எனக்கு வாங்கி தர முடியுமா. அங்கிருந்து பெருமான ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிச்சு அவர் கையை பிடிச்சிட்டு நேரம் அவர் வீட்டுக்கு போனாங்க. போய் அந்த தலைவனுடைய வீட்டு கதவை தட்டி அவர் உள்ள இருந்துட்டு கேட்டாரு, யார் அது சொன்னாங்க, முஹம்மத். பெருமானாருக்கு மட்டும்தான் அந்த முகம், ஓடியாந்து கதவு தரணும் சொன்னாங்க, இவர் ஹக்க கேட்கறதுக்காக வேண்டி வேற இவர் பணத்தை. அந்த வரலாறுல எழுதுவார்கள், உடனே ஓடி கொண்டு போய் அவன் எவ்வளவு தரணுமோ அதை எடுத்துட்டு வந்து உடனே கையில விடுதான். இவர் சொன்னா யாரும் சொல்ல என்ன, நீங்க ஒண்ணுமே சொல்லல, குர்ஆன் சொல்லணும் கொடுத்துட்டாங்க, மர்ஊப் மர்ஊப், அநியாயம் அழைத்தவனுடைய கை எங்கே பிடிக்கப்படுகிறதோ அது அல்லாஹ்வினுடைய அரிசை தட்டுகிற கை, கொல நடுங்க வச்சான்ல வரலாறு வரலாறு. அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், மௌத் அப்படிங்கிறது இதய மௌத், வலா துஸ்மிஉஸ்ஸும் முதலாவது உள்ளது உள்ளத்துல மௌத், ரெண்டாவது கவனம் இல்லாத தன்மை. அதை குறித்து ஏன்னா எதை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் அப்படிங்கறத குர்ஆன் மிக அழகாக பேசும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெருமானாருக்கு நாம் கவிதைகளை கற்றுத்தரவில்லை, அவருக்கு அது தேவையும் இல்லைன்னா வெறும் கவிதைகளை குறித்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசவே இல்லை, முழு உலக சமுதாயத்தினுடைய அறிவுகளை குறித்து பேசினான். உலகத்துக்கு இதுவரை திறந்துவிடப்படாத அறிவு களஞ்சியங்கள் பெருமானாருடைய வழியாக எதுவரை இருக்கிறதோ அதை குறித்து பேசினான். அதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்றான் அல்லாஹு தஆலா, அந்த இன்றார் அந்த ஆயத்தினுடைய அந்த அறிவை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் கவனம் வேண்டும், கவனமற்ற பொருளுக்கு நான் எதையும் தருவதில்லை, எதை குறித்து உங்கள் உள்ளம் சிந்திக்கிறதோ, எதை பெரும்பொருளாக கருதுகிறதோ அதுதான் மாணவா. பெருமானார் சொல்லிவிட்டார்கள், எதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திறந்து விடப்படும்.
நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய தூதரையும் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையும் குறித்து யோசித்தால் அது திறந்து விடப்படும். சிம்பிளா பெருமானார் சொன்னாங்க, நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய வறுமையை பயப்படவில்லை, என்றாலும் நான் உங்களுக்கு இந்த உலகம் திறந்து விடப்படுவதை குறித்து நான் பயப்படுகிறேன். உங்கள் முன்னுண்டானவர்கள் அதில் எப்படி சிக்கி சீரழிஞ்சு போனார்களோ அதை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்களோ நான் பயப்படுறேன். வறுமை சமாளிச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிடலாம், ஆனால் இந்த உலகத்தில் அப்ப நீங்க அதன் மீது உண்டான ஆசைகள் அல்ல அப்படிங்கறத பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலையும் சொல்றான், இன்னொரு ஆயத்துல இதை விட அல்லாஹாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வக்கம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்னிஹும் அஷத்து மின்ஹும் பத்ஷா ஃபனக்கபு ஃபில் பிலா ஹல் மின் மஹீஸ். இதே விஷயத்தை குறித்து அல்லாஹ் பேசினான், வக்கம் அஹ்லக்னா, இதற்கு முன் எத்தனை கூட்டத்தை அழித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். நம்ம அழித்ததை குறிச்சு பேசுறதுனால நீங்க அதை நெகட்டிவ்னு நினைக்காதீங்க. நம்ம தந்தீர் அப்படி இந்தார் என்று சொல்றது நான் எச்சரிங்கே நபி அப்படிங்கறதுனால இது ஒரு மோசமான மார்க்கமா இருக்குமே, என்னடா எப்ப பார்த்தாலும் பயம் காட்டுறாங்க அல்லாஹ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், அதை பாருங்கள், அந்த வரலாறுகளை புரட்டி பாருங்கள். தம் அஹ்லக்னா மின் கர்னிஹும் அஷத்து மின்ஹும் பத்ஷா, அவர்கள் சாதாரணமாக உங்களை விட பணத்தால் படைவளத்தால் அறிவால் எல்லாம் சிறந்து நின்னான். இன்னைக்கு வெறும் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு சில டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோம் எங்க அறிவுக்கு மிஞ்சுமானு, இதெல்லாம் தாண்டி வாழ்ந்தார்கள் ஒரு காலத்திலே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பத்துஷா, நாம் அவர்களை பிடித்தோம். அந்த நேரத்தில் அவன் பண்ண அநியாயத்துக்கு நம்ம பிடிச்சோம். நம் பிடியை பயந்து அவர்கள் ஊர் ஊராக உள்ள தொலைச்சு போனான். உங்களை மாதிரி பிளைட் ஏறி போறது இல்ல, அதே பூமியை கொடைஞ்சு உள்ள போனான். இந்த ஆயத்து நேரடியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹினுடைய அதாபு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இங்கிருந்து ஓட்ட போட்டு அங்கிட்டு போய் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர்கள் உண்டு. அந்த சிரமம் வந்துடக்கூடாதுன்னு கேட்டு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்மின் மஹீஸ், முஸ்லீம்களே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களா, அவர்களை பாதுகாப்போர் உண்டா, எதை நம்பி போனான், பூமியை ஓட்ட போட்டு நான் உள்ள போயிட்டா அல்லாஹ் என்ன பிடிக்க மாட்டான்னு நினைச்சு போனேன், அல்மி மஹீஸ், அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யாராவது உண்டா, யாராவது பாதுகாப்பாகி வெளியே போனானா, இல்ல. அல்லாஹ் சொல்றான், இல்ல. சொல்லிட்டு சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல்ல திக்ரா, இந்த வரலாறுகளை நீங்கள் படியுங்க. அது போன்ற நடந்த ஆது சமூது இன்னும் எத்தனை வரலாறுகள் உண்டோ, ஹதீஸ்ல தொகை வரலாறு உண்டு, தொகை வரலாறு. நம்மை விட பலத்தால் சிந்தனையால் பொருளாதாரத்தால் சமூக அங்கீகாரங்களால் எவ்வளோ உயரத்துல இருந்தாங்க அவங்க, எவ்வளோ உயரத்துல இருந்தாங்க. அது மட்டுமல்ல, வாழ்கிற காலத்தால் இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷம் தான், 500 வருஷம் வாழ்ந்தான், அதை எப்படி ஆட்டிருப்பான், 500 வருஷம் வாழ்ந்தான், 600 வருஷம் வாழ்ந்தான், இந்த பூமியே நமக்குத்தாண்டா சொந்தம்னு வாழ்ந்தான். அல்லா சொல்றான், அல்மின் மஹீஸ், அவர்களை யாராவது பாதுகாக்க முடிஞ்சா பாதுகாக்கப்பட்டானா, நீங்கள் இதை படித்தால் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஃபீ தாலிகல திக்ரா, இதில் உங்கள் அறிவுக்கு உணவுண்டு, உங்கள் சிந்தனைக்கு பயனுண்டு, இன்ன ஃபீ தாலிகல திக்ரா. யாருக்கு இந்த இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், யாருக்கு இந்த அறிவுகள் எல்லாம் யாருக்கு பயன்படும், இந்த சிந்தனைகள் எல்லாம் யாருக்கு உபயோகப்படும், இதெல்லாம் யாருக்கு உணவாக ஆகும், லிமன் கான லஹு கல்பும். இதே வார்த்தை அல்லாஹ் திரும்ப சொல்றான், லிமன் கான லஹு கல்பும், யாருக்கு இதயத்தில் ஒளி இருக்கிறதோ, உள்ள சிந்தனை இருக்கிறதோ, கல்புன் அப்படின்னு சொன்னா யாருக்கு தேடுதல் இருக்கிறதோ, அப்படின்னு சொன்னா அவர் கேட்பார், சம்மனா செவிதாழ்த்தி கேட்பார், இந்த செய்திகள்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார், அந்த செய்திகளை தேடுவார். எந்த செய்திகளை தேடுவாரு, இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு அறிவாளியினுடைய அடையாளம் என்ன, தொழில் வைக்க போறதுக்கு முன்னாடி இந்த தொழிலை எவன் வச்சிருக்கான், இதுக்கு முன்னாடி உள்ளவன்லாம் எப்படி இருந்தான், தேடுறானா இல்லையா, இல்ல அவன் எதை செஞ்சதுனால அழிஞ்சு போனான், தேடுறானா இல்லையா, காசுக்காக வேண்டி தொழிலுக்காக வேண்டி, அதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யல. ஸ்டெடி தேவை, நீங்கள் எந்த இதில் முதலீடு செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்டெடி பண்றான், இன்றைக்கு அது ஒரு கார்பரேட், நடந்துகிட்டு இருக்க கம்பெனி எப்படி அழிய போகுதுங்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் போடுறான். உன் கம்பெனி இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, மரியாதை ஆளக்குறை அதை குறை இதை குறை கொடுத்தாரானா? இன்றைக்கு உண்டு உலகத்துல, தொழிலதிபர்களுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வரலாறுகளை யோசியுங்கள். அவன் ஏன் அழிஞ்சு போனான்னு பாரு, நீ அழியாமல் இருப்பதற்கு அது பிரயோஜனம் தரும். நீங்க ஒன்னு முடிவு பண்ணி 1.5 கோடி ரூபாய் வந்துருச்சுன்னா நான் அழிய மாட்டேன், தயவு செஞ்சு நினைக்காத. நம்ம ஒரு BMW பென்ஸ் வாங்கிட்டு அழிய நினைக்காதேங்க, நல்ல நினைக்காத, முட்டாத்தனமான யோசனை. ஒரு அறிவாளி அப்படி சிந்திக்க மாட்டானே, அப்படின் தொழிலுக்காக வேண்டி ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஒரு முதலீடு பண்ணுவதற்கு அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் ஃபீசபிலிட்டி அதை இதை பாக்குறது, அது இது நடக்குமா நடக்காதா, இது கூடுமா கூடாதா, இல்ல இது முன்னாடி உள்ளவன்லாம் எப்படி கூடுனா, இல்ல இந்த தொழிலை எப்படி இதெல்லாம் பாக்குறான்ல, உன் வாழ்க்கை எல்லாம் கேட்க, உன் வாழ்க்கை கேட்டு அல்கசம் ஷஹீத் அல்ல. அந்த இடத்துல சொல்றான், யார் அந்த இடங்களில் மிக கவனமாக மன ஓர்மையோடு கான்சன்ட்ரேஷன் இடத்துல சொல்றான், ஷஹீத் என்று சொன்னால் முன்னால இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம கேட்ட அந்த ஷஹீத் மௌத்தா போவாரு, அந்த ஷஹீத் இல்ல, இந்த இடத்துல ஷஹீத் என்று சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் என்று அர்த்தம், பி பிரசன்ட் என்று அர்த்தம். முதலாவது அவருக்கு இதயத்துல ஒளி இருக்கும், ரெண்டாவது இது மாதிரி செய்திகளையா தேடுவார். ஏன்? அவர் வாழ்க்கையை சேவ் பண்றது, அது தேவையில்லை. காசு எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கை முறைப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது அது கிடைக்காத பொருள் இல்லையே, கிடைக்காத பொருள் ஆச்சே. அல்லாஹ் சொல்றான், நான் முன்னாடி வரலாறுகளை வைத்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல அழகான ஒரு தகவலை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தருகிறான், செவிதாழ்த்தி சொல்லப்படுகிற செய்திகளை ஒருமையோடு கேட்க வேண்டும். கேட்டாதான் பிரயோஜனம். குரான் கிளாஸ் உட்கார முடியாது, நிலைமைகள் மாறுது, தலைகளை மாறுது. ஏன்னா நாங்களும் விஐபி அப்படிங்கன்னா மௌத்தாகும் போது எந்த விஐபியும் வராது, இது வரும். அதே விஐபி நாளை காலையில இன்னால் இல்லாவாயிட்டாரு, நான் விஐபி, என்னையா நீ புடிச்ச சொல்ல முடியுமா? நோ நோ, இதுக்கு நன்மை உண்டு. இந்த அறிவுக்கு இந்த ஒரு நிமிஷம் மனசு மாறுது. மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தான், மண்ணி அவன் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், மழை இறக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழை இறங்குது, யாருல என்ன நடந்து? அவன் மன்னிப்பு கேட்டான். எவன் அவன்? மூசா அலை இஸ்லாம் கேட்டார், யாரெல்லாம் எவன் அவன், எந்த பையன் மன்னிப்பு கேட்டான்? இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி, எல்லாம் சொல்லிட்டான், இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. அவன் மன்னிப்பு கேட்டான், நான் மன்னிச்சுட்டேன், அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? துவா கேட்ட, அது தடைப்பட்டுச்சு, அது போச்சு, விட்டுட்டே அவ்வளவுதான். அவன் பாவம் செஞ்சானா இவன், அது விடு நீ அப்படின்ட்டு அல்ல. அதனால இந்த இடத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் அந்த வரலாறுகளை பார்த்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த உள்வாங்கிறது அப்படிங்கிறது அந்த மனசும் அந்த ஒளியும் இருந்தால்தான் அது உள்ளே கிடைக்கும் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இன்னல்லதீன் ஆமனும், இது 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 ஒரு முக்கியமான ஆயத்து. யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அறியா புறத்தில் இருந்து பிரியங்களை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் மேல உள்ள ஒருத்தர் மரியாதை, ஒருத்தர் மேல உள்ள ஒருத்தர் அன்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தரு, வேற எவனாலையும் ஏற்படுத்த முடியாது. அன்பு அப்படிங்கிறது இதயம் சார்ந்த செய்தி, அன்பு அப்படிங்கிறது இதயம் சார்ந்த செய்தி, பொருட்கள் மேல அல்ல ஆள்கள் மேல. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு நல்லமல் செய்தால் உன்னை நான் எல்லோராலும் விரும்ப வைப்பேன். அப்ப எல்லாருக்கும் இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு வர்றதுக்கு யார் காரணம்? அவன் செஞ்சானா, அஜெண்டா போட்டானா, உட்கார்ந்தானா, எந்திரிச்சானா, படுத்தானானே பேசிக்கிட்டு இருக்கமே, இப்படி திரும்பி கொஞ்சம் பார்த்து இல்லைன்னா ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்து நான் யாருறாங்கிறதுக்கு இல்லையே. ஊர்ல உள்ளவன பூரா குறை சொல்றதுக்கு யார் ரெடி? பட் வேர் ஐஎம் அல்லாஹ் அந்த இடத்துல வாக்கு சொல்லிட்டானே, நீங்கள் அது போன்று இருந்தால் எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன செய்தி அப்படின்னு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு இருக்கும். அன்கண்டிஷனல் ஹுப்பு அப்படிங்கிறது தேவையின் அடிப்படையில் ஒருத்தரை பிரியப்படுறது. உத் அப்படின்னு சொன்னா அன்கண்டிஷனல், எந்த தேவை, ஒரு தாய் தன் மகனை பிரியப்படுத்துவதுனா அப்படியே. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இஸ்லாமியர்கள் மேல இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் வைத்திருந்த பிரியங்கள் எங்கே? இந்த கடற்கரை முழுக்க வந்து இஸ்லாத்தை பரப்ப வந்து இருக்காங்களே, அங்கங்க அடக்கி இருக்காங்களே, அவர்கள் எல்லாம் 100,000 பேர், 50,000 பேர், ஒரு ஊர் அப்படி இஸ்லாமிய, எப்படி மணிக்கணக்கில் பேசினாலும் நம்ம ஆளுகளையே கேட்க வைக்க முடியல. ஒரு ஊரே ஒருத்தர் வந்தாரு, அங்க தங்கி இருந்தாரு, அல்லாஹ் பத்தி சொன்னாரு, எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவர் கொஞ்ச நாள் அங்க அவங்க கூட இருந்தார். இந்த பிரியம் எங்கிருந்து வந்தது? இது யாரு கொடுக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், நீ ஈமான் கொண்டு நம்ம செஞ்சு அந்த வேலையை நான் செய்வேன், அந்த பிரியத்தை ஏற்படுத்திட்ட தவிர்க்க முடியாததாகிவிடும். ஒரு மனிதனுடைய ஆளுமை என்ன? இன்னைக்கு பேசுறான், ஒரு மனிதனுடைய ஆளுமை என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை எங்கே தவிர்க்கிறார்களோ, உன்னை எங்கே அவமானப்படுத்துகிறார்களோ, உன்னை எங்கே அசிங்கப்படுத்துகிறார்களோ, நீ எதற்குமே தகுதி இல்லாதவன் என்று எங்கே சொல்லுகிறார்களோ, அங்கே நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி. உன்னை இவன் வீணா போனவன் சொல்ற இடத்துல அவற்றை கேட்காம இது செய்ய முடியாத, அவர் சொன்னா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு நீ உருவாக வேண்டும், தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக உருவாகிற. அதை எது கொண்டுனா ஒன்னே ஒண்ணுதான், அல்லாஹ் சொல்ற அந்த அன்பு விதைச்சு பாரு எப்படி விளையுதுன்னு தெரியுதுங்க. நல்லா சொல்லிட்டு சொன்னா, இன்னமா எஸ்ஆர் நாகுபில் இசானிக், நபியே உங்களுடைய வாயின் மூலமாக நாம் சில விஷயங்களை லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம். லித்துபஷ்யரபிஹில் முத்தகீன், நீங்கள் எதெல்லாம் பஷாரத்தாக சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் அந்த முத்தகீன்களுக்கு அது அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகப்படுத்தும். யார் முரண்டு பிடிக்கிறார்களோ, முரண்டு பிடிக்கிறார்கள் காபிர்கள் மட்டுமல்ல, இங்க இதெல்லாம் வந்த பின்னாடியும் கூட யார் முரண்டு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். எச்சரிக்கை அப்படிங்கிறது மிக பயனுள்ளது. இந்த ஆயத்து சூரத்துல் யாசினுடைய ஆரம்ப ஆயத்துகளிலே சொல்லுகிற போதே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் அழகாக. அதற்கு நம்ம தஃப்ஸீர் சொல்லும் போதே சொன்னோம், அல்லாஹ் சொன்னான், நபிய உங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இன்னமா துந்திர், நீங்கள் எச்சரிப்பதெல்லாம் யாருக்குன்னா, அனித்தபா அஸ்ஸிக்ரார், யார் இந்த குர்ஆனை பின்துயர்கிறார்களோ, வஹஷியர் ரஹ்மான பில் கைப், பாக்குறதுக்காக வேண்டிய அல்ல, மறைவுகளிலும் அல்லாஹ் போய் பயப்படுகிறாரோ, இருந்தாலும் இல்லாட்டியும் எவன் பார்த்தாலும் பார்க்காட்டியும் என்ன ரப்பு பார்க்கிறான் என்ற எண்ணம் இவருக்கு இருக்கிறதோ, வபஷ்ஷிர்ஹு பிமக்ஃபிரத்தின் வஅஜ்ரின் கரீம், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை கொண்டு பஷாரத் செய்யுங்கள். அப்ப இந்த ஆயத்துல ரெண்டு விஷயம் செய்யுது. ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை இன்தார், இன்தார் எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை ஒழுங்கா போச்சு அப்படின்னு சொன்னா அது பஷாரத்தாக தானாகவே அவனுக்கு சுப செய்தியாக ஆகிவிடும். நம்ம எப்போதும் சொல்ற ஹைவே உதாரணம் தான், ரோட்ல போட்டு நீ வேகமா போவாது 50 கிலோமீட்டருக்கு போகணும், ஒரு மண்டையை போட்டு ரெண்டு எலும்பு கூடு போயிட்டுறேன் இப்படி ஆயிருவோடா அப்படின்னு சொன்னா இவன் பாக்குறவன் சொன்னா, என்னடா இப்படி அபசகுணமாவே பேசுறான், இங்க மண்டையை போட்டு எலும்பு கூடு போய் என்ன இப்படி ஆயிருமே கார் ஓட்டினான்னு சொல்றானே அப்படின்னு எடுத்துக்கிறவனும் உண்டு. இல்ல அவன் சொல்றது கரெக்ட், 80ல 80ல போறான் அப்படின்னா அந்த ரோட்டை கடந்து அங்கிட்டு போய் அவன் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அதான் அவனுக்கு பிளஸிங். நோய்கள் வந்து வருத்தப்பட்டு படாத பாடுறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீங்க காஷன், பி காஷன், இப்படி எல்லாம் நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னா இப்படி நடந்துகிட்டீங்க, ஒருத்தர் நடந்துக்கிறார் அதே மாதிரி இருக்கிறார், அவருடைய பிற்கால வாழ்க்கை அவருக்கு தான் நல்லா இருக்கும். பஷார அப்ப இன்சார் அப்படிங்கிறது முதல்ல, அதனுடைய சுப செய்தி அப்படிங்கிறது பின்னாடிதான். முதல்ல யார் ஒருவர் இந்த அறை எடுக்கவில்லையோ, அட போடா அதெல்லாம் நாங்க பாக்காது, பிரச்சனைய துண்டா தோல்ல ஓட்டி திரியறவங்கன்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப அது எல்லாமே பிரச்சனைகளாகத்தான் இருக்கு. மூத்தோர் சொல்லும் நுனி நெல்லிக்காயும் முன் கசக்கும் பின் இனிக்கும் வாங்க. மூத்தோர் சொல்லும் நுனி நெல்லிக்காயும் முன் கசக்கும், அது பின்னாடிதான் நிக்கும். சாப்பிடும் போது கசப்பு தான், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தா உள்ள இறங்கும் போது அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே ஸ்வீட்டா, கொஞ்ச நேரம் தண்ணியை குடிச்சா அப்படியே உள்ள நம்ம இது மாதிரி இறங்குறது. அப்போ இதுகளை எல்லாம் குறித்து அல்லாஹு தஆலா ரொம்ப கவனமாக இருக்க சொல்லி இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார். அப்ப நீங்கள் யார் வேறுபடுகிறார்களோ நபியே நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள், வாதம் புரிகிறவர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறான். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்து, இதை எடுக்கிறது ஒண்ணு, அறிவுக்காக வேண்டி உள்ளத்தை ஏற்படுத்திக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது உள்ளத்தில் ஈமானுடைய அந்த வாடை இல்லைன்னா அவர் எப்படி நடப்பார்னு சொல்றான். நமக்கு அறிவை எடுத்துக்கிறது ஒண்ணு, அறிவினுடைய தளங்களை நாம ஏற்படுத்தி போய் குர்ஆனையோ ஹதீஸையோ அல்லாஹுவையோ ரசூலையோ கேட்பது ஒண்ணு, யாருடைய உள்ளத்தில் அந்த அறிவினுடைய தேட்டம் இல்ல, அந்த நூர் இல்லையோ அவர் எப்படி நடப்பார் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். நபியை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சில மனிதர்கள் உங்களிடத்திலே வருவார்கள், நல்லா சொல்றான், வருவான். எஸ்தமிய இலை, உன்னிடத்துல கேட்கவும் செய்வான், நீங்க பேசுறது எல்லாமே கேட்பான். If they are depart from you, அவங்க உங்களை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட உட்காந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, பயங்கரமா பாக்குறதுக்கு அப்படியே நீங்க பார்க்கும் போது அப்படியே கேட்கறது மாதிரி தெரியும். உங்களை விட்டுட்டு வெளியே போன உடனே காலு லில்லதீன ஊத்துல் இல்ம மாதா கால அனிஃப, வெளியே போய் நின்று அல்லது அந்த மஜ்லிஸ் முடிஞ்ச பின்னாடி அந்த செய்திகள் காதுல வந்து அடைஞ்ச பின்னாடி வெளியே அவர்களோடு கேட்டவர்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன சொன்னார் இருந்தாலும் எப்படி மாதா கால ஆனிஃப, ஆனிஃபா அப்படின்னு சொன்னா சில நிமிடங்களுக்கு முன்னால்னு அர்த்தம். இப்பதான் கேட்டிருப்பாரு வெளியே போ என்ன, அதாவது இந்த நக்கலா அல்லது அலட்சியமா, ஒரு அலட்சிய மனப்பான்மையோட சில பேர்த்த எது பேசினாலும் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னீங்க அம்மா, கேட்கவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அலட்சியப்படுத்துறது, ரெண்டாவது நீ என்னடா அப்படின்னு நினைக்கிறது, நீ என்னடா நினைக்கிற. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிருக்கு அளவு சொல்லும் போது சொன்னாங்க, கிபிரு தற்பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தற்பெருமைக்கும் தன்முனைப்புக்கும் இந்த இஸ்லாம் அழகான ஒரு சேனல்ல போட்டு காட்டுது. தற்பெருமைனா என்ன, தன்முனைப்புனா என்ன, ரெண்டுக்கும் பெருமானார் என்ன. ஏன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மனிதனுடைய செல்ஃப் எஸ்டீம், அவனே நம்பக்கூடிய ஒரு நிலை ஒரு முஸ்லீமுக்கு வேண்டும். அதை குறித்து இஸ்லாம் அதிகமாக பேசுகிறது. நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் வெளியே போனோம் அப்படின்னு சொன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிளாஸ் இதை பத்தி நிறைய பேசுவான். அப்ப நம்ம கூட ஒரு நீ தான் உன்னால செய்ய முடியும், நீ அப்படி நினைக்கணும். உலகத்திலே உள்ள எல்லா செய்யறானா உன்னால ஏன் செய்ய முடியாது, நான் உலகத்திலே எவனுமே செய்ய முடியாட்டியும் நான் செய்வேன், இப்படிலாம் பேசுவாங்க. கார்பரேட் யுகத்துல பல பேர் கிளாஸுக்கு போயிருக்கலாம் அல்லது கேட்கறவங்க கேட்டிருக்கலாம். இந்த தன்முனைப்பு பத்தி, இந்த செல்ஃபி எஸ்டீம் பத்தி நிறைய பேசப்படும். சரி, இப்ப ஒருத்தர் நினைக்கிறாரு எல்லாம் நான் தாண்டா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. பெருமானார் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ சொர்க்கத்துக்கு போக மாட்டார். கடுகளவு பெருமை இருந்தால் சொர்க்கம் ஹராம், அவருக்கு போவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அல் கிபுர் ரிதாய், எல்லாம் சொன்னா பெருமை அப்படிங்கிறது என் போர்வை. மன் நாசானி, எவன் அந்த போர்வையை கொஞ்சம் இழுத்து பாக்குறானோ நான் அவனோடு போரிடுவேன். அல்ல, யார்கிட்ட வந்து பெருமை அப்படிங்கிறது எனக்குன்னே உரிய சொத்து அல்ல சொல்றான். எல்லா பெருமையும் நான், ஏன்னா நான் தான் இவ்வளவையும் படைச்சு வச்சிருக்கிறேன், இதனுடைய எல்லா அந்தரங்கங்களையும் புரிந்தவன் நான், ஒண்ணு இல்லாம உனக்கு என்ன அப்படின்னு நல்லா கேட்கிறேன். அப்போ இஸ்லாம் அழகான ஒரு வழியை சொல்லுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு தடவை கேட்கிறாங்க, யார சொல்ல பெருமைன்னா என்ன, பெருமைன்னா என்ன, அதை எந்த அளவுகோலை கொண்டு நான் தெரிஞ்சு, இல்ல ஒரு முஸ்லீம் அப்படியே மூடியா, நான் எறும்புங்க நான் ஈங்க, சில பேர் சொல்றாங்கல்ல நான் என்னங்க நான் ஒரு புழுக்குங்க எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் எல்லாம் அல்லாதாங்க செய்யறேன், எல்லாம் அல்லாதான் செய்யறாங்கிறதுக்காக வேண்டி நான் புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். நான் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் அல்லாதான் செய்யறான், அப்ப செய்யறது யாரு, அப்ப நீ செயல செய்யலையா, அப்ப நீ செஞ்ச செயலுக்கு அல்லாவா பொறுப்பு, அப்ப உன்ன நீ புழுக்கன்னு சொல்லலாமா, நான் கேவலமானவங்கன்னு ஒருத்தன் சொல்லலாமான்னு, ஏன்னா இது சொல்லப்படுகிற செய்தி. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, எல்லாம் அழகாக பெருமானார் சொன்னார்கள், பெருமைக்கும் தன்முனைப்பு, தன்னை நம்புவது தன்னை மதிப்பதற்கும் உரிய ஒரே ஒரு அளவுகோல பெருமானார் வச்சாங்க, ஒரு சின்ன அளவுகோல் தான், ரெண்டே வார்த்தை. மல் கிபர், கிபர்னா யார சொல்ல என்னன்னு கேட்ட உடனே பெருமானார் சொன்னாங்க, பத்தருல் ஹக் வஹம் துன்னஸ், பத்தருல் ஹக் வஹம் துன்னஸ், எது சத்தியமோ அதை மறுப்பது. பெருமைக்கு அளவுகள் பெருமானார் சொல்றாங்க, எது உண்மையோ அதை மறுப்பது. ரெண்டாவது, மனிதர்களை கேவலமா நினைக்கிறது. இந்த ரெண்டே ரெண்டு அளவுகோல் தான் பெருமைக்கு. இந்த ரெண்டு அளவுகோல் யார்கிட்ட இல்லையோ அவருக்கு இருக்கிறது பெருமை இல்லைன்னு. அது என்ன அளவுகோல், பத்ருல் ஹக்னா என்ன, அந்த சத்தியத்தை மறுக்கிறதுனா என்ன? பெருமை என்றைக்கு தலை கேறியதோ அன்னைக்கு எவன் வந்து எது சொன்ன போல அதெல்லாம் இல்லம்மா. நம்ம பார்க்கலாம் நிறைய பேரை பெருமை தலை கேறிடுச்சு அப்படின்னு சொன்னா உண்மையாக இருப்பது கூட அந்த சத்தியத்தை அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஓட நான் என்ன சொல்றேன்னா அதான் கரெக்டுமா. பெருமானார் சொன்னாங்க இதுதான் பெருமை. ரெண்டாவது மனிதர்களை கேவலமா நினைக்கிறது. எவனா உனக்கு என்ன தெரியும் ஆய முடி போடா இது இது ரெண்டு ஒருத்தர்கிட்ட இல்ல. சத்தியம் எங்கிருந்து வந்தாலும் ஏத்துக்கிறாரு. ரெண்டாவது அடுத்த மனிதர்களுக்கும் எனக்கு அல்லாஹ் எந்த எளிமை தந்திருக்கிறானோ அவனுக்கு கொடுத்திருப்பான். எனக்கு கொடுத்த அல்லாதான் அவனுக்கு எளிமை கொடுத்துருக்கான். எனக்கு கொடுத்த அல்லாதான் அவனுக்கும் காசு கொடுத்துருக்கான். எனக்கு அறிவை கொடுத்த அல்லாதான் அவனுக்கும் கொடுத்துருக்கான். எல்லாம் கொடுத்தது அவன். எனக்கும் இருக்கலாம் இன்னொருத்தனுக்கு இருக்கலாம். எனக்கு கொடுத்ததை அல்லாஹுத்தாலா நான் பெருமையாக நினைக்கிறேன், என்னுடைய நேமத்தாக நினைக்கிறேன், நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அதுக்கு பேர் பெருமை இல்ல, அது செல்ஃப் எஸ்டீம். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு முஸ்லிமுக்கு தன் நஃப்ஸை கேவலப்படுத்திக் கொள்வது அனுமதி கிடையாது. ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அதனாலதான் நீங்கள் தொழுகைக்கு வந்தால் நீட் இன்யுவர் ட்ரெஸ் தொழுகைக்கு வரும்போது நல்ல ஆடைகளை போட்டு அத்தரை பூசி நல்லா வாங்க. இஸ்லாமிய சமூகம் செய்யாத அந்த நைட்டு கட்டுற கைதியோட தான் வருவான், இல்லன்னா பக்கிர்சா மாதிரி வருவான். மனசளவுல பக்கிர்சாவா அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், சட்டையில இல்ல. மனசளவுல யாருல நான் ஒண்ணு இல்ல நிக்கணுமே ஒளிஞ்சு ஒருத்தர் சட்டையை போட்டுக்கிறாரு. ஆனா வரும்போதே 1000 ரூபாய் செருப்பு என்ன ஆகுதுன்னா அப்புறம் அது ஒரு செருப்பு தான் உள்ள இருக்குது, வேற என்ன இருக்கு? அப்ப அவனை அவனே கேவலப்படுத்திக் கொள்ளுவது இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு சில ஒரு நாளும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். பெருமானார் சொல்லுகிறார்கள் என்ன இது அல்லாஹ் படைச்ச ரூஹ், அல்லாஹ் படைச்ச நஃப்ஸ், எப்படி கேவலப்படுத்துறதுக்கு அல்லாஹ் விடுவான்? அதனால நல்ல அழகான ஒரு கோட்டை பெருமானார் வகுத்து தந்திருக்கிறார்கள். செல்ஃப் எஸ்டீம் வேற, அது இஸ்லாமியர்களுக்கு தேவையானது, ஒரு முஸ்லீமுக்கு தேவை. செல்ஃப் எஸ்டீம் தன்முனைப்பு இல்லாதவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியாது, பெருமையுடையவன் இஸ்லாமியனாக இருக்க முடியும். ரெண்டையும் ரசூல்லா சொன்னான். அப்போ இதுல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி இந்த இடத்துல, இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் காலு லில்லதீன ஊத்துல் இல்ம மாதா கால, அந்த பெருமையா அலட்சியமா சொல்லுவான் என்ன இவ்வளவு நேரம் என்னமோ சொன்னாரு என்ன அது. இந்த அலட்சிய மனப்பான்மை இருக்கிறதே இது உலாயிக்கல்லதீன தப அல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும், அல்லாஹ் அவர்களுடைய இதயத்தில் முத்திரையிட்டு விட்டான் என்பதற்கான அடையாளம். உள்ள வந்து என்ன ஆயிடுச்சு, ஷீல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல வத்தபஉ அஹ்வாஅஹும், தங்களுடைய மனோ இச்சையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு அடையாளம். வல்லதீன ஹததௌ, அல்லாஹ் யாருக்கு லேசா இதயத்துல ஒரு ஒளியை வைத்திருக்கிறானோ ஜாதஹும் ஈமான வஅதஹும் தக்வாஹும், அல்லாஹ் சொல்றான் ஜாதஹும் ஈமான, அல்லாஹ்வினுடைய பேச்சை அல்லாஹ் ரசூல் குரான் ஹதீஸ் என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அப்படியே ஒரு பங்கு ஈமான் அதிகமாகணும். அல்லதீன ஹததௌ, அந்த இதை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் சொல்றான். வஜாதஹும் அவர்களுடைய ஈமான் அதிகமாகும், அவருடைய தக்குவா கூடும், இதுதான் அடையாளம் அப்படிங்கிறான். அப்ப முதல்ல இந்த ஆயத்திலிருந்து முன்னாடி பகுதியில் நமக்கு தெரியுது கவனமின்மை என்பது யாருக்கு அந்த கவன பார்வை கம்மியாக இருக்கிறதோ அவருடைய ஈமான் என்ற தளத்தையே அது ஆட்டம் காண வைத்து விடும். முக்கியமான செய்தியை குறித்து யாசினுடைய இந்த செய்தியிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்ததா அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதனுடைய முடிவுல முதல்ல அல்லாஹ் எச்சரிக்கை சொன்னா சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான் நபிய நீங்க எச்சரிச்சதை யாரு கேட்கலையோ அவர்களுடைய மேலுமிடம் நரகம்தான். எச்சரிக்கை வந்ததுக்கு பின்னாடி எச்சரிக்கையை யார் எடுத்துக்கொள்ளவில்லையோ, ஹைவேல போகும்போது அங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சைன் போர்டுகளை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றானோ அடுத்து 108 தான். சாதாரண ஒரு சாதாரண அறிவுள்ளவனுக்கே புரிவதை போன்ற அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் எச்சரிக்கை வந்துருச்சு அதை உள்வாங்காதவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய அந்த வேதனை அவர்கள் மீது உண்டானதாக ஆகிவிடும் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த ஆயத்தும் இதற்கு முன்னே அல்லாஹ் யாசின்ல பேசினான். ஏற்கனவே நம்ம சொன்னா இது கன்க்ளூஷன், கியாமத்தை பற்றி, மறுமையிலே எழுப்பப்படுவதை பற்றி, கேள்வி கேட்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா பேசிவிட்டு கடைசியா ஜூஸ புளிஞ்சு கையில கொடுக்கறான். இது கடைசி இடம். லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரி, முன்னாடி உள்ள ஆயத்துல அல்லாஹ் சொன்னான் லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரி, அவர்களில் பல பேரின் மீது அல்லாஹுவினுடைய அந்த சொல் உறுதியாக ஆகிவிட்டது. ஹக்கல் கவுல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த சொல் அவர்களின் ஆகிவிட்டது என்று அல்லாஹு சொல்லுகிறார். இதற்கு விளக்கம் எழுதுகிற இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் இருக்கிறதே ஹுவ ரஹ்மத்துன் லில் முஃமினீன் வ ஹுஜ்ஜத்துன் அலல் காஃபிரீன். அழகான வார்த்தை எழுதியிருக்கார், ரஹ்மத்துன் லில் முஃமினீன். குர்ஆனை யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் படித்து அதை சிந்தித்து அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எக்காலமும் பிளஸ்ஸிங், அது அவர்களுக்கு ரஹ்மத்தை தவிர வேற என்னத்தையும் கொண்டு வந்து தராது. அதை புடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா ஹுஜ்ஜத்துன் அலல் காஃபிரீன். ஆனால் அப்படியே நேர் எதிராக காஃபிர்களுக்கு அது மிகப்பெரிய சாட்சியாக ஆகிவிடும். நாளை அல்லாஹ் நரகத்திலே தூக்கி போடுகிற போது இந்த குர்ஆனுடைய வசனங்களை தான் எடுத்து காம்பான், நான் அனுப்பலையா, இதெல்லாம் நீ பார்க்கலையா, நீ ஏன் கேட்கல, இல்லாத பொருளை கொண்டு நான் உன்னை தண்டிக்கவே இல்லை, நான் தண்டிப்பதெல்லாம் சத்தியத்தின் மீது. என் தூதர் வந்தார், என்னுடைய செய்தி வந்தது, அந்த செய்தி உலகத்தில் நிலைத்திருந்தது, நான் இருக்க வச்சேன், அதை அழியா பொருளாக ஆக்கி வைத்தேன், அந்த தேடுதல் உனக்கு இருந்தால் உனக்கு நான் கிடைக்க வைத்திருப்பேன், அதை இருந்தும் நீ அதை மறந்ததின் காரணமாக அல்லது அலட்சியப்படுத்தியதின் காரணம். இந்த ஆயத்தினுடைய முதல் அல்லாஹ் சொன்னா அலட்சியப்படுத்துறது. இதுல காஃபிர்களும் வருவார்கள், முஸ்லிம்களுக்கும் அந்த அலட்சியத்திற்கு இதிலே பங்கு உண்டு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அவர்களுக்கு இதன் காரணமாக நாம் தண்டிப்போம். இரண்டாவது, இப்னு ஆஷூரா அப்படிங்கக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர் எழுதுற கருத்து, நல்ல அழகான ஒரு கருத்தை எழுதி இருக்கிறார்கள். மன்லம் யன்தஃபி பிஇன்தாரிர் ரசூல், பெருமானாருடைய எச்சரிக்கையை எடுக்காதவர்கள். அவர் எழுதியிருக்காரு, முதல்ல இப்னு கஸீர் அவர்கள் சொன்னது குர்ஆனினுடைய எச்சரிக்கை எடுக்காதவர்கள். இப்னு ஆஷூரா எழுதுறாரு, பெருமானார் வாழ்ந்து காட்டினாங்க, அது வேதம், இட் இஸ் எ மெசேஜ், அந்த மெசேஜ உலகத்துல அப்ளிகேஷன் பண்ணி காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை எப்படி டேக் கேர் பண்றது, எப்படி டேக்கிள் பண்றது, எல்லாத்தையும் பெருமானார் சொல்லியும் நேரடியாகவும் காட்டினாங்க. ஏன் கேட்டா, வேதத்தை காட்டிட்டு சொன்னா சொல்லலாம், யாரெல்லாம் இதை யாரும் சொல்லல, அல்லது இதன்படி எல்லாம் வாழ முடியுமா, நீ இப்படி எல்லாம் இறக்கி வச்சிருக்கிய ரப்பே நாயனே, இதன்படி எல்லாம் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னா உடனே அல்லாஹ் சொல்லுங்க, நான் நபியத்துக்கு வேதத்தை வாங்கினது மட்டுமல்ல, வாங்கினதின் படி அதை அப்ளிகேஷன் பண்ணது, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது, வாழ்ந்து காமிச்சது, முழுக்க முழுக்க பெருமானாரை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் போது எழுதுவார்கள், நடமாடும் குர்ஆன். அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னது, பெருமானாருடைய குலுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் படிக்கிற குர்ஆன் பெருமானார் நடக்கிற குர்ஆன். அருமையா இருக்கு, இமாம் புகாரி அந்த ஹதீஸ் கொண்டு வருவார், பெருமானார் நடக்கிற குர்ஆன். ஏ, அது அப்படியே உள்ளே இருந்தது, எந்த செய்தியை வகையாக பெருமானார் பெற்றார்களோ அதை அப்படி செஞ்சு காட்டினாங்க நேரடியாக. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ அந்த குர்ஆன்ல தான் பாக்கலன்னா நடந்த இந்த நபியில நாள் நீ பார்த்திருக்கலாம்ல, நடந்த இந்த நபியில நாள் நீ பார்த்திருக்கலாம்ல அந்த செய்திய, உனக்கு அதுவும் நீ அதுல இருந்து பிரயோஜனம் அடையல அப்படின்னு சொன்னா அதற்கு யார் பொறுப்பாவார். இன்னொரு செய்தியை சொல்றாரு, முஸ்தமிர்ரீன அலல் குஃப்ர், ரெண்டாவது ஒன்று சொல்றாரு, எல்லா செய்தியும் வந்ததுக்கு பின்னாடியும் யார் குஃப்ரின் மீது நிலைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான், அதை வைத்து நாம் உன்னை நரகத்தில் போடும். இதுல நல்ல ஒரு செய்திய என்னமோ இல்ல அந்த இது சொல்லுவாங்க, அடுத்த நாட்டினுடைய இங்கிலாந்தினுடைய சட்டம், நாயை கொள்வதாக இருந்தாலும் காரணம் சொல்ல வேண்டும். இங்கிலாந்தினுடைய சட்டத்துல சொல்லுவான், நீ நாயை கொள்ளு எது வேண்டாலும் செய்யு, காரணம் சொல்லணும், ஏன் கொள்றே அப்படின்னு காரணம் சொல்லிட்டு கொண்டா மேல ஒரு குற்றமும் இல்ல, காரணம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இல்ல அது மாதிரி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், முஸ்தமிர்ரீன அலல் குஃப்ர், உன்னை தூக்கி போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நேரடியாக இருக்கிறது, இது உதாரணம், இவர் நபி உதாரணம், நபி வாழ்ந்த வாழ்க்கை உதாரணம், இதற்கு பின் ஆயிரக்கணக்கான பேர் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, குர்ஆன்ல எல்லாம் சொல்லும் போது சொல்றான், நபியே உங்க உம்மத்து தான் சுகதாக்கு, நீங்க தான் ஷாயிது, என்ன ஷாயிது, என்ன பார்க்காதவனுக்கு என்ன ஷாயிது அப்படின்னு கேட்டா, நீங்க நடந்து காட்டினீங்கல்ல, நான் உங்களை நல்லா வச்சிருந்தேன்ல, அதை பார்த்தனாலும் இவன் திருப்பிக்க வேண்டும். நல்லா சொல்லுவான் ஷாஹித். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அடுத்து இந்த எஹத்தல் கவுல் அப்படிங்கறது குறித்து இமாம் சாதி அவர்கள் எழுதும் போது அழகான ஒரு உதாரணம் எழுதுறாங்க. ஏன் அல்லாஹ் எஹிக்கல் கவுல் என்று சொன்னான்னா, ஆதாரங்களை வைத்து விட்டு அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் கெஞ்சுவதை தடை செஞ்சுட்டாங்கிறார். அவங்களுக்கு எக்ஸ்கியூஸே இருக்காது. இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டா முதல்ல என்ன செய்வோம், ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோம், லேட்டா போயிட்டோம், மேனேஜர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஒய் யூ ஆர் லேட், சாரி சார் பஸ் லேட் ஆயிடுச்சு, சாரி சார் வந்த வழியில பஸ் வர்ற, இல்ல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இல்ல வந்துட்டு மழை வந்துருச்சு, இல்ல அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இதெல்லாம் என்னது, the word of excuse. உலகத்துல நிறைய உண்டு, எல்லா இடங்கள்லயுமே இது உண்டு. காலேஜுக்கு டெய்லி லேட்டா வரலாம், ஏன் தான் கேட்டா டெய்லி ஒரு காரணம் சொல்லுவோம். கிளாஸுக்கு வரும்போது அங்க பஸ்ல நான் ஒருத்தர் சொன்னேன், நீ இருக்கதே 3 கிலோமீட்டர் தான், காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா கூட காலேஜுக்கு 8:30 மணிக்கு வந்திருக்கலாம். அவன் கிளம்புனதே 8:30 தான் வீட்டுல இருந்து கிளம்பிடுவான் பையன். இப்ப அது அங்கிருந்து உருவாக்குற அந்த சிந்தனை தானே இது, அது அதைத்தான் நம்ம அழகா பார்க்கணும். இஸ்லாம் அதற்கு தான் எல்லா வகைகளையும் அடைச்சிருச்சு. தொழுகை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் வாங்க சொல்லுன்னு சொல்லிட்டான். தொழுகைக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 3வது ரக்கத்துல வந்து சேர்ற சேர்ந்து சொல்றாரு, என்ன இன்னைக்கு ஹஜரத்துக்கு முன்னாடியே தொழுக வச்சுட்டாரா. சில வழியில கேட்கலாம், ஏன் இங்க வந்து மணியே சரியில்லை, அட பாவா 20 நிமிஷம் ஆச்சு வாங்க சொல்லி, சுபுவுக்கு 40 நிமிஷம் கழித்து தான் வச்சிருக்காங்க, அப்பயும் சுபுவுக்கு வந்துட்டு கடைசியா இன்னைக்கு சின்ன சூறா வாஜத்து ஓதிட்டாரன் அவன் சொல்றான், நான் நடக்கிறத சொல்றேன், நோம்பு வச்சுக்கிட்டு இறங்குறதுக்குள்ள வந்து அஜத்து தொழுவ வச்சுட்டாரு. இது என்ன இது தள்ளணும், இன்னும் கொஞ்சம் தொழுகை தள்ளனா நல்லா இருக்கு. இவர் கஞ்சி குடிச்சு, இவங்க வந்து கறி கஞ்சி கறி கோழி இது வந்து மசாலா இது சாப்பிட்டு கூப்பிட்டு வர்றது வரை இங்க தொழுகையா நிப்பாட்டிக்கிட்டுப்பான். மகரிபினுடைய தொழுகை வாங்குக்கும் அந்த இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் பேச்சு கூட இருக்கக்கூடாது. அங்க வாங்க முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சு நடக்கும், அவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட்டான டைம் அப்படிங்கிறதுனால. இவங்க நாங்கெல்லாம் குடிச்சிட்டு வர்றது வரை நின்னா என்னன்னு கேட்கலாம். அப்ப இந்த ஒழுங்கை முதல் முதலில் சொல்லி கொடுத்தது இஸ்லாம். இந்த நேரத்துக்கு முன்னாடியே, 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ தயாராகிடுறா அப்படின்னு. அப்ப உதிர் அப்படிங்கறத, அந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கறத, மன்னிப்பு கேட்பத, அல்லது வந்து என்னால இப்படி முடியல இப்படி ஆயிப்போச்சு என்ற அந்த தனத்தையே இஸ்லாம் எடுத்து விடுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல அந்த சாதி அழகா சொல்றாரு, அவர்கள் எந்த வகையிலும் தங்களுக்குரிய நிலையை எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் அடைச்சிட்டான். அப்ப அவர்களுடைய நேரடியாக போகும் இடம் அந்த நர, அந்த குரானும் அந்த நபியும் அவர்களுக்கு காட்டுகிற அங்கே இருக்கிற வழி என்னன்னா நரகத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சாதி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீர்ல எழுதும் போது அழகா எழுதிட்டு அல்லாஹு தஆலா அதனுடைய அடுத்த தொடர் ஆயத்துகளில் அல்லாஹு சொல்லும் போது, சரி இப்ப நீங்க உங்களுக்கு எதுதான் உங்களை விளக்கத்தில் கொண்டு போய் வைக்கும் என்று சொல்லி அடுத்த ஆயத்தில், மனுஷனுக்கு ஒரே ஒரு பொருள் தான் அவனுடைய சிந்தனையை திருப்பும், ஒரே ஒரு பொருள் தான் அவனுடைய சிந்தனையை திருப்பும். அல்லாஹ் இந்த பயத்தெல்லாம் காட்டிட்டு எச்சரிக்கை எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப சொல்றான், எச்சரிச்சு நீ அப்படி செய்டா இப்படி செய்டான்னு உன்னை அடிச்சு உன்னை கெட்டி போட்டு உதச்சு அதை திங்காதரா இதை திங்காதரான்னா உன்னை சொன்னாலாம் நீ திருந்த மாட்ட. மனித இதயத்திற்கு அவனை திருப்புவதற்கு ஒரே ஒரு பொருளுக்கு தான் சக்தி உண்டு. பெருமானார் அழகாக சொல்லுவாங்க அந்த செய்திய, ஒரு மனுஷனை நமக்கு அடிமையாக்கணும்னா அல்லது நம்மளை சொல்றதெல்லாம் அவனை கேட்க வைக்கணும்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு சுன்னத்து தான் உண்டு. பெருமானார் சொல்லுவார்கள், அல் இன்சானு அப்துல் இஹ்சான், அல் இன்சானு அப்துல் இஹ்சான். மனிதன் இருக்கிறாரே அவருக்கு கிடைக்கிற அந்த நலவுகளினுடைய அடிமை. ரொம்ப கஷ்டமான நேரம் ஒருத்தன் வந்து நிக்கிறான், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா நம்மளை பாக்குறப்பதான் சார் அது அவன் சொல்லுவான், என் வாழ்க்கையில என் இதயம் இருக்கிற வரையும் நான் உன்னை மறக்க, ஏன் என்ன கஷ்டமான நேரத்துல நீ கொடுக்குற, மற்றது எல்லாமே மறந்து போயிடும், ஆனா அது என்ன செய்யும் அப்படியே மனசுல நிக்குது. எப்படி நிக்குது, எஹ்சான் நிக்க வைக்குது, எஹ்சான் நிக்க வைக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட பார்க்கலாம், எல்லாரையும் வாழ்க்கையில மறந்துருப்போம், நமக்கு படிச்சு கொடுத்த வாத்தியார்ல இருந்து, படிச்சு கொடுத்த வாத்தியார்ல சில பேர் மட்டும் நிற்பான், ஏன்னா அவன்கிட்ட இருந்து சில உபகாரங்களை நாம் வாங்கியிருப்போம். சில வாத்தியார் 100 பேர் நமக்கு படிச்சு கொடுத்துருக்கலாம், நான் காலேஜில் அடிக்கடி சொல்றது, 1000 பேர் நம்முடைய வாழ்க்கைகள் நமக்கு வாத்தியார்களாக வந்திருக்கலாம், ஆனால் நாம் யாரை மறக்க மாட்டோம்னா நாம் யாரிடத்திலிருந்து படித்தோம். ஒரே ஒரு பாடத்தை எந்த வாத்தியார்டேருந்து படிச்சிருப்போம், ஒரே ஒரு வாத்தியார் நம்ம வாழ்க்கையில ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகுது, ஒரு ட்ரிக்கிள் பாயிண்ட் மாற்றி விட்டுருப்பான். என்னதான் இருந்தாலும் அந்த சாரு அவனை விட 1000 மடங்கு அறிவாளி எல்லாம் பாடம் நடத்திருப்பான். ஏன் ஏன் வாழ்க்கையை மாற்ற, ஏன் கஷ்டமான நேரத்துல காசு கொடுத்தவன். ஒரே வரியில ரசூல் அப்துல் எஹ்சான், எஹ்சான் பண்ணிட்டான் அவன் அடிமை தாண்டான். அல்லா அதே செய்தி இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றான், அந்த நேரம் கரெக்டா சொல்லிட்டு வந்து அல்லா சொல்றான், உன்னை திட்டினாலும் புரியாதுப்பா, உன்னை அடிச்சாலும் புரியாது, உழைச்சாலும் புரியாது, நான் ஒரு செய்தியை சொன்னேன் பார், அவலம் யாரோ என்ன அவர்கள் பார்க்கவில்லையா, அவலம் யாரோ அவர்கள் பார்க்கவில்லையா, அண்ணா கலக்கனா லஹும், நாம் அவர்களுக்கு என்று படைத்து வைத்திருக்கிறோம். அண்ணா கலக்கனா அப்படின்னு சொன்னா வி கிரியேட்டட், மிம்மா அமிலத் ஐதீனா நம்முடைய கரங்களால், அல்லாஹ் சொல்றான் நானே, இடத்துக்கு அர்த்தம் எழுதுவாங்க, நானே அவர்களுக்கு படைத்திருக்கிறேன் அன்ஆமன் கால்நடைகளை, கால்நடைகளை அவர்களுக்காக நானே படைத்திருக்கிறேன். ஃபஹும் லஹா மாலிகும், நான் படைச்சது மட்டுமல்ல அவர்களை அதற்கு ஓனர்களாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். ஓனர்ஷி என் பேர்ல நான் படைச்சு அவரை ஓனர் ஆக்கி அவருக்கு கொடுத்துருக்கேன். அவர் வீட்டுல நிற்கக்கூடிய கால்நடைகளுக்குலாம் சொந்தக்காரன் யாருன்னா நானு, ஆனா அவனை நான் ஓனர் ஆக்கி வச்சிருக்கேன். ஓனர் ஆக்கி வச்சது மட்டுமல்ல, இன்னும் அவர்களுக்கு அதை கீழ்ப்படிய நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அழகா என்ன அருமையான வாசகம் தெரியுமா இது, வதல்லல்லாலஹும், அவர்களுக்கு கீழ்ப்படிய அவைகளுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதிலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். நீங்கள் அதிலே உங்களுக்கு பல பிரயோஜனங்கள் உண்டு, அதே மாதிரி நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுவது மட்டுமல்ல குடிக்கவும் செய்கிறீர்கள், வானங்களும் வருகிறது. அப்பலா எஸ்குரோன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா, நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டாமா, ஆர் யூ கிரேட்ஃபுல், அல்லாஹ் கேக்குறா நீங்கள் என்ன நன்றியுடையவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா. இப்போ இன்சாரை மிஞ்சிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்சார் இருக்கு அது கண்டிப்பா வேணும், அதே நேரத்தில் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உபகாரங்களை உணர்த்துகிற போது ஒரு அடியான் மிகப்பெரிய அப்படி கீழே பணிஞ்சிருவான். எத்தனை பேரை பார்க்கணும் ஒரு கஷ்டமான நேரத்துல. இதுல மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டர் தன்னுடைய குழந்தைய காப்பாற்ற காலில் விழுறான், கும்பிடுறான், சாமிங்கிறான், கடவுள் காப்பாத்துட்டேன், என்ன மூத்தா போயிருப்பானே, நீ யாருங்க. அப்ப இந்த உபகாரம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும், மேலிருந்து கீழே ஆக்கிடும். அப்ப அல்லாஹ் அந்த செய்தியை எடுத்து கரெக்டா இந்த நேரத்துல கொடுக்கறான், உனக்கு நான் என்ன உபகாரம் செஞ்சேன்னு நினைச்சுப்பாங்க. இதற்கு முன்னால் அல்லாஹ் பேசியது என்ன அப்படின்னு சொன்னா, பழங்களை குறித்து பேசினான், இரவுகளை குறித்து பேசினான், நீங்கள் உதிக்கிற சூரியனை பார்க்கவில்லையான்னு கேட்டான், அந்த இரவை பார்க்கவில்லையான்னு கேட்டான், வட திங்கும் போது தட்டுகிற அந்த கொட்டைகளை பார்க்கவில்லையான்னு கேட்டான். இப்ப அல்லாஹ் என்ன பேசினா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் பணிய வைத்திருக்கக்கூடிய அந்த அதாவது கால்நடைகளை நீங்கள் பார்க்கவில்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு, எங்க வந்திருக்கு, அது ஒரு நீண்ட செய்தி. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எந்த பொருளும் வேஸ்ட் இல்லை, எந்த பொருளும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வேஸ்டாவே படைக்கல, மனிதர்களுக்கு என்று படைக்கப்பட்டதுதான் எல்லாமே பிரயோஜனம். ஆனால் ஒரு செய்தி, நான் அஞ்சறிவுன்னு சொல்ற இந்த மனுஷனுக்கு எல்லாமே பாடம் நடத்தக்கூடியது, எல்லாமே பாடம் நடத்தக்கூடியது. சமீபமாக ஒரு செய்தியை பார்த்துக்கோங்க, அந்த செய்தியை பார்த்தோம், இந்த சில நாட்டுக்கு போனா காக்காவை பார்க்க முடியாது, சில நாடு அரபு நாடுகள்ல போனா சில இடங்கள்ல நிக்கும் சில இடத்துல, ஆனா நம்ம தேசிய பறவை மாதிரி காக்கா தான் உண்மையிலே இந்தியாவினுடைய தேசிய பறவைக்குன்னு காக்கா, எங்க பார்த்தாலும் காக்கா இல்லாத இடமே இருக்காது, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 25 காக்கா 50 எவ்வளவு காக்கா சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த காக்கா அப்படிங்கறத சில பேர் அதை கடவுளாக பார்க்கலாம், ஆனா நிறைய பேர் பாக்குறாங்க அது என்னன்னா ஒரு
என்னடா காக்கா ஒரு இழிந்த நிலை, அதை குறித்தான பார்வையில இது என்ன ஏன்னு கேட்டா எதெல்லாம் நமக்கு ஆவாதோ அதை காக்காவோட ஒப்பிடுவான். ஒருத்தன் கொஞ்சம் கருப்பா இருந்தாங்களா காக்கா மாதிரி இருக்காம, அதுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், கொஞ்சம் கலர் கம்மியா இருந்துச்சுன்னா காக்கா மாதிரி. எவனாவது ஒருத்தன் ஏதாவது பாட்டு பாடுறான் சம்பந்தமே இல்ல, கிராத்து ஓதுறான்னு வைங்கள, என்ன காக்கா குரல்ல படிக்கிறானே என்னாலே. பொதுவாகவே இந்த மனிதர்களுக்கு கருப்பு அப்படின்னாலே அது ஒரு இது, கருப்பு பணம், கள்ள மார்க்கெட்டு, கருப்பு மார்க்கெட், இது எல்லா கருப்பையும் கொண்டு போய் அங்க சேர்த்துவான். அதே மாதிரி காக்கா கருப்பா இருக்கிறதுனால அல்லாஹ் படைச்ச படைப்போ என்னமோ எல்லாமே இல்லையோ அதுல சேர்க்கறது. காக்கா மாதிரி இருக்கான், காக்கா மாதிரி பாடுறான், வந்துட்டு பிரியாணியில கொஞ்சம் கால் நீண்டு இருந்துச்சு அந்த கோழிக்குன்னா என்னையா காக்கா கறியான்னு கேக்குறான். ஏன்னா மெட்ராஸ்ல போடுறான் சில இடத்துல காக்கா கறிய, காக்கா கறி பிரியாணியான்னு கேக்குறான். இன்னொரு படி மேல போய் எவனாவது கொஞ்சம் யாரையாவது ஐஸ் வச்சிருந்தேன் என்னடா காக்கா பிடிக்கிறாங்க, பேச்சிலேயே கொஞ்சம் இதா பேசினான்னா காக்கா பிடிக்கிறியாடாங்கண்ணா. இப்ப இவ்வளவு மோசமாக இல்லது இவ்வளவு கீழ்நிலையாக பார்க்கப்படுகிற இந்த காக்காவை பத்தி சமீபமாக ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருந்தான், உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அதை செய்திக்காக வேண்டி சொல்றேன். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த இந்த விலங்குகளை ஆராயக்கூடியவர்கள் பிபிசியினுடைய அந்த தொலைக்காட்சி பிரிவு ஒரு காக்காவை போக்கஸ் பண்ணி ஒன்று எடுத்தாங்க. யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு, 2 நிமிஷமும் 1.5 நிமிஷமும் ஓடக்கூடிய அந்த வீடியோ, அதுல இந்த க்ரோ இன் ஜப்பான் அப்படின்னு போட்டா அது வீடியோல வருது. ஒரு காக்காவை போக்கஸ் பண்றான், அந்த காக்கா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய உணவுக்காக வேண்டி ஒரு கொட்டை மாதிரி இருக்கிறத தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போகுது, அதை உடைக்குது, போய் ஒரு மேல இருக்க கம்பியில ஏறிந்துன்னு அது அங்கிருந்து கீழே போடுது, தொம்முன்னு போடுது, அதை உடைச்சு சாப்பிடுறது, அதுல உள்ள பருப்பை சாப்பிடணும், கொட்டையோட மேல இருந்து போடுது. போட்டுட்டு என்ன செய்யுதுன்னா கீழே பறந்து வந்து பாக்குது, உடையல, இந்த போஸ்ட் கம்பியில உட்காந்து அங்கிருந்து போடுது, கீழே வந்து பாக்குதா உடையல, ஆகா இது உடையாது போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு போஸ்ட் கம்பி மேல ஏறி உட்காந்து என்ன செய்யுதுன்னா ஹைவே ரோட்ல போய் உட்காந்து அந்த காக்கா அங்கிருந்து கீழே போடுது. இது அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துட்டு பின்னாடியே அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹைவேல போட்ட உடனே ரெண்டு கார் போகும்போது கொட்டை உடஞ்சிச்சு. இப்ப காக்கா மேலிருந்து கீழே வந்து அதை சாப்பிடலான்னு வந்தா சர்புருன்னு கார் போயிட்டே இருக்கு, அது நின்று பாக்குது வேலை நடக்கல, உள்ளே போக முடியல, போனா நம்மள வந்து சட்டி ஆக்கிடுவாங்க, இந்த சட்டி இந்த கொட்டை மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்கன்னு திரும்ப போய் இன்னொரு கொட்டை எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வந்து அந்த அந்த பெடஸ்டியன் கிராசிங் இருக்கும்ல, இந்த ஹைவேல பெடஸ்டியன் கிராசிங் இந்த லைட் எரியறதுக்கு வச்சிருப்பான் இல்லையா, அது மேல உட்காந்து கரெக்டா பெடஸ்டியன் கிராசிங்ல போடுது அந்த காக்கா. போட்ட உடனே அடுத்து போற கார்கள் என்ன செஞ்சிச்சு, ஏறி இறங்கின உடனே அந்த பெடஸ்டியன் கிராசிங் கீழே இறங்கி வந்து நின்றுக்குது. கரெக்டா பெடஸ்டியன் கிராசிங் போட்டு மக்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே இதுவும் போய் உள்ள நின்று சாப்பிடுது, அது அழகா வியூ பண்ணி எடுத்துருக்கான். அந்த கொட்டை கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கார் ஓட ஆரம்பிச்சோடனே வெறு வெறும்னு போய் அது பாட்டுக்கு பறந்துது, அது பாட்டு பறந்து அதுக்கு கீழே பின்னாடி சொல்றான், இந்த உயிரினத்தினுடைய இயற்கையான தன்மை, காக்காவினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, உயிரினங்களில் தனக்கு தேவையானதை தூளை பயன்படுத்தி யூஸ் பண்ணுமா காக்கா. எந்த பொருள் தனக்கு தேவையோ அதுக்கு என்னெல்லாம் அந்த மெத்தடாலஜி டெக்னாலஜி லாஜிக் என்ன தேவையோ அதை பயன்படுத்தி தனக்கு சாப்பாடு தண்ணி. அதனாலதான் ஸ்கூல்ல வந்து அந்த காலத்துல காக்கா கல்ல போட்டு தண்ணி குடிச்சுன்னு நமக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னங்களா நமக்கு விளங்காது, ஏதோ கள்ள தூக்கி போட்டுச்சா தண்ணிய குடிச்சான்னு நம்ம பாட்டுக்கு வந்திருப்போம், பாட்டி வட சுட்ட கதையில அதுவும் ஒரு கதை தான் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றான் டூல் யூஸ் பண்ணும், உலகத்தில் எந்த பொருளையும் தனக்கு தேவையானதற்கு யூஸ் பண்ணி அதை தனக்கு பயனுள்ளதாக மாற்றி கொள்ளுகிற அறிவு காக்காக்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்றான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய வகியாக இந்த செய்தியை சொல்றாங்க. அது இன்னைக்கு இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த வரலாறு. ஹாபில் காபில்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையங்க ரெண்டு பேரு, ரெண்டு ஒரு தகராறுல ரெண்டு பேர்ல ரெண்டு பேருனுடைய அந்த இத அதாவது அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு போய் வைக்கிறார். அப்பெல்லாம் குர்பானி அப்படின்னு சொன்னா என்னன்னா ஆடை எடுத்து அவனே முழுங்கிட முடியாது, ஆடை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கணும், ஊரே சேர்ந்து ஒரு இடத்துல வைக்கும், மேலேந்து ஒரு நெருப்பு இறங்கி எதெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அதெல்லாம் தின்றும், அறாமான பொருள் மட்டும் தனியா இருக்கும், நெருப்பு திங்காது. குர்பானியை அல்லாஹ் ஒரு நெருப்பின் மூலமாக எடுத்துக்கலாம், இதுதான் சுன்னத்து. இமாம் இப்னு கதீர் இந்த செய்தி அழகா எழுதுவார், ஒரு காக்காவை அனுப்பி விட்டான், இவர் அந்த மை கொலை பண்ணிட்டாரு, முதல் கொலை, உலகத்தில் முதல் முதலாக கொலை செய்யப்பட்டவர் ஹாபில். ஹாபில் அப்படிங்கிறவர் தான் கொன்னார், திருமணம் முடிக்கிற விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கொண்டுட்டார், இறந்து போயிட்டார். இப்ப இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்ப இவர் என்ன செய்யறது, அந்த பாடியை தூக்கிக்கிட்டே திரிஞ்சாருன்னு ஒரு ரிவாயத்து எழுதப்படுது. அந்த தன்னோட தம்பியை தூக்கி மேல போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாராம் ரொம்ப நாள் வரையும். அப்போ அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அந்த வரலாறுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான், எப்படி அது இன்னொரு காகத்தை அடக்கம் செய்து அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி. இந்த வேர்ல்டு கிரியேஷன் முதல் முதல்ல இந்த மனித சமூகம் சஞ்சரிப்பதற்கு முன்னாலே டூலை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது அல்லாஹ் தான நம்மளை விட மற்ற பொருள்களுக்கு சொல்லி தந்திருக்கா. தே ஆர் வெல் டெக்னாலஜி, என்னது அந்த டெக்னாலஜியில நல்ல அறிவு அதற்கு கொடுக்கப்பட்ட அறிவு. அப்ப முத முதல்ல அந்த காகம்னா இந்த காக்காவை தூக்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி வந்து பறந்து வந்து ஒரு காக்காவை தூக்கிட்டு வந்து போட்டு புளிய தோண்டுது. குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லல, புளிய தோண்டி அதை உள்ள தள்ளி அதுக்கு பின்னாடி அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடுது. மூடுன பின்னாடி அப்பந்தான் இவர் சொன்னாரு, ஏ என்ன இது அநியாயம், எனக்கு நமக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹாபில் அந்த காபிலை புதைத்தார் என்பது வரலாறு. இன்னைக்கு உலகம் 1000 பெருமானார் வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த செய்திய இன்னைக்கு பிபிசி நியூஸ்காரன் போட்ட உடனே பல பேர் என்னங்களாம் அல்ல 1400 இப்படி பல செய்திகள். வெறும் விலங்குகளும் அந்த பறவைகளில் மட்டும் ஆயிரக்கணக்கான தகவல்கள் உண்டு. நம்ம சொல்றது மாதிரி மல்டி டைமென்ஷன், ஒரே பார்வை அல்ல பல பார்வை. குர்ஆன் அதைத்தான், ஒரே பார்வை இல்ல பல பார்வையில் பெருமானார் பார்க்கப்பட வேண்டும், குர்ஆன் பார்க்கப்பட வேண்டும், ஹதீஸ் பார்க்கப்பட வேண்டும். அப்பதான் அதனுடைய முழுமையான அந்த செய்தியை, அந்த லத்தத்தை, அந்த டேஸ்ட் இந்த சமூகம் உணர்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்ஷால்லா. அடுத்த வாரங்கள்ல இந்த கால்நடைகளை அல்லாஹ் எப்படி அமைத்து தந்திருக்கிறான் என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிற வரை நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை உள்வாங்குகிற, அதை புரிந்து கொள்ளுகிற, அதன்படி அமல் செய்கிற அந்த நல்ல மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் மாற்றி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு.